நமஃ பரம ரிஷிப்யோ நமஃ பரம ரிஷிப்யா ஹரிஹி ஓம். அந்தராயதிம் ரூபசாந்தே சாந்த பாவனமசந்தி வைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினியம் வ்யோமவத் வியாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹம். யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர் நைவ வர்ணா ந பவதி புருஷோ நான பும்சம் ந ச ஸ்த்ரீ நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌனவியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வரிஷிஷ்டாந்தேவ சதரிஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்த விபாசகாய யதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்ய கிருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரி ராசேஹி யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹிருதி சிந்தயாமி. தேஹம் ரிண்மயவத் ஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹம் கோஹம் பாவயுதஹ் குதோ வரதியா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம் கருணாபூர்ணசுதாப்தே கபலிதகனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோ பவசித்தகஞ்சசுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதத் சித்ரம் ஹிருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹோ தேவதந்தி ஹிருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலதியா அவகம்யஸ்வம் ரூபம் சாம்யத்யருணாச்சலத்வைன தீவாப்தௌ த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்தப்ராணேன ருத்தமனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகீ தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே. த்வய் அர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயா சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம். ஹிருதய குஹர மத்யே கேவலம் ப்ரஹ்ம மாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி ஹிருதி விஷமனசாஸ்வம் சின்வதாம் ஜதாவாம் பவனச்சலனரோதாத்மனிஷ்டோ பவத்வம் யஸ்மாஜ்ஜாதம் ஜகத்சர்வம் யஸ்மின்னேவ ப்ரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹ ப்ரஜ்ஞானாம் சுப்ரதானைஹி ஸ்திரசரநிகரவ்யாபிபிர் வ்யாப்ய லோகான் புக்த்வா போகான் ஸ்தவிஷ்டான் புனரபி திஷணோத்பாசிதான் காமஜன்யான் பீத்வா சர்வான் விசேஷான் ஸ்வபிதி மதுரபும் மாயையா போஜயன்னஹம் மாயா சங்க்யா துரியம் பரம் அமிர்தம் அஜம் ப்ரஹ்ம யத்தன்னதோஸ்மி அருணாச்சல சிரோத்பூத சம்ப்ரதாய ப்ரவர்த்தகம் கருணாநவமீடேதம் ரமணாக்யமஹம் மஹஹம் பாண்டியேஷதேசே விஹிருதம் ப்ரபத்யே ஆவர்த்தபுர்யாம் ஜனிதம் ப்ரபத்யே பாண்டியேஷதேசே விஹிருதம் ப்ரபத்யே ஷோணாச்சலப்ரஸ்தசரம் ப்ரபத்யே பிக்ஷும் தபஃக்லேஷசஹம் ப்ரபத்யே ஆப்ரஹ்மகீடாந்தசமம் ப்ரபத்யே ஜிதாரிஷத்வர்க்கமஹம் ப்ரபத்யே சர்வஜ்ஞதாசாரபிருதம் ப்ரபத்யே நிஸ்ஸீம காருண்யநிதிம் ப்ரபத்யே அஸ்மாத் ப்ரபஞ்சாததிகம் ப்ரபத்யே விஸ்வாதிகோக்தேர் விஷயம் ப்ரபத்யே காலக்ரஹக்ராஹ பயாபனுத்யை க்ருதாந்த சிக்ஷா க்ருதினம் ப்ரபத்யே வினேதுமார்த்திம் விஷயாத்வஜன்யாம் விஜ்ஞானமூர்த்திம் ததம் ப்ரபத்யே கந்தர்ப்பதர்ப்பஜ்வர வாரணாய காமாரி லீலாவதரம் ப்ரபத்யே ஆஜன்மவர்ணிவ்ரதினம் ப்ரபத்யே குண்டீபிருதம் தண்டதரம் ப்ரபத்யே ப்ரஹ்மாசனத்யானரதம் ப்ரபத்யே ப்ரஹ்மாத்மபூயம் யதினம் ப்ரபத்யே ஹரம் ப்ரபத்யே விஜரம் ப்ரபத்யே ஸ்வதந்த்ரதாயாஹ சதனம் ப்ரபத்யே அமேய சாமர்த்யவஹம் ப்ரபத்யே விசுத்த விஜ்ஞானிவரம் ப்ரபத்யே தௌர்பாக்ய தாபத்ரய கர்மமோஹ சந்தாபஹந்தாரவஹம் ப்ரபத்யே விசுத்த விஜ்ஞானம் யதார்த்த சங்கல்பம் அபேத பாபம் அவாப்த காமம் விஷுச்சம் ப்ரபத்யே மனப்ரசாதம் பஜதாம் ததானம் முக்தஸ்மிதோல்லாசி முகம் ப்ரபத்யே வ்யதாமசேஷாம் யபநீயமோத ப்ரதேன நாம்னா ரமணம் ப்ரபத்யே சிவம் ப்ரபத்யே சிவதம் ப்ரபத்யே குரும் ப்ரபத்யே குணினம் ப்ரபத்யே மதீயஹிருத்பத்மஜுஷம் ப்ரபத்யே சரண்யமீஷம் சரணம் ப்ரபத்யே. உள்ளதலதுள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே மரணபயம் இக்குளவம் மக்களரணாக மரணபவம் இல்லா மகேஷன் சரணமே சார்வர்த்தம் சார்வொடுதாம் ஷாவுற்றார் ஷாவெண்ணம் சார்வரோ ஷாவாதவன் இத்தன் அது நீ என் அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது அது நான் இதுவன்றென்றெண்ணல் உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால் அதுவும் அலாது. என்னை அறியேன் நான் என்னை அறிந்தேன் நான் என்னன் நகைப்புக்கிடனாகும் என்னை தனை விழயமாக்க இரு தானுண்டோ ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையால். இந்த ரெண்டு பாட்டு நேற்றுக்கு பார்த்தோம், போன தடவை பார்த்தது மீதி இருக்கிற பாடல்கள் போன தடவை பார்த்தது சுருக்கிண்டு போகலாம். இந்த கலிவெண்பாவில் ஒரு பாட்டை இன்னொரு பாட்டுக்கிட்ட சம்பந்தப்படுத்துகிற வார்த்தைகள் பாராயணத்தில் நமக்கு இருக்கு. இது பொதுவாக வியாக்கியானங்களில் சாதுவம் சுவாமி வியாக்கியானத்தில் இதை எடுத்திருக்கார். கனகம்மா முருகனார் சுவாமி அவெல்லாம் நாங்கள் பகவான்கிட்ட முதல்ல எழுதுகிற போது அது இருக்கலை அப்படிங்கிறதுனால வியாக்கியானத்தில் அதை எடுத்துக்கல. ஆனால் அந்த ஒவ்வொரு பதமும் அடுத்த பாடலுக்கு ஒரு கனெக்டிங் லிங்க் மாதிரி. ஓர் நினைவும் அறவே என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை ஒன்றும் உளத்து உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது. உண்டு இன்று அரு உரு என்று ஒன்று இரண்டு அன்று என்று சண்டை இடல் மாயை சழக்கு. பல்லு ஏதாவது ஆடின் இருந்தா கீழே விழுந்துடும். ஓர் நினைவும் அறவே, இது வந்து தொங்கல் பாட்டுக்கு கனெக்டிங் லிங்க் அது. ஓர் நினைவும் அறவே அப்படின்னு ஜென்ரலா எடுத்துட்டோம்னா எந்த சித்த விருத்தியும் இல்லாமல் எண்ணங்கள் அற்று அப்படின்னா எண்ணங்களால ஸ்பர்ஷிக்கப்படாம என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை. பியூட்டிஃபுல். மனசுல என்ன எண்ணங்கள் என்ன விசாரங்கள் விகாரங்கள் என்னெல்லாமோ வருது இல்லையா, ஸ்கிரீன்ல சினிமா என்னெல்லாமோ வருது, டிராஜடி காமெடி, யாரெல்லாமோ செத்து போறா, யாரெல்லாமோ பிறக்கிறா, யுத்தம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, ஸ்கிரீனை ஒன்றும் தொடறது இல்லை. வேதாந்த விஞ்ஞானம் அல்டிமேட்டா நம்மளை எப்படி ஃப்ரீ பண்றதுன்னா சத்தியத்தை டிக்ளேர் பண்ணதுனால ஃப்ரீ பண்றது. அதாவது ஸ்வரூபத்தோட இயல்பே ஸ்வதந்திரம் அப்படிங்கிற கன்விக்ஷன்ல ஃப்ரீ பண்றது. முதல்ல நம்ம சாதகனா இருக்கிற போது எதுலையாவது பற்றின் விடுவோமோ ஒட்டி நிடுவோமோ ஒட்டி நிடுவோமோ ஏதாவது ஒட்டி நிடுவோமோ ஒட்டிக்காம இருக்கணுமே, இது பற்றுதல்னாலதான் நாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு பற்றிக்காம இருக்க முயற்சி பண்றது வைராக்கியம். இதுலயும் பற்றிக்காம இருக்கணும். அப்புறம் அந்த குரு மகா வாக்கியத்தை சிரவணம் பண்ற போது இவனுக்கு என்ன தெரியறதுன்னா நான் பற்றிக்கணும்னு நினைச்சா கூட எதுலையும் பற்றிக்க முடியாதுன்னு தெரியறது. அசங்கோஹி அயம் புருஷா, ரெண்டு கோணத்திலேருந்து பாக்குறது, ஞானிகளோட கோணத்திலேருந்து பாக்குறதுங்கிறது வேற. பகவான் கிட்ட ஒருத்தர் டாக்ஸ்ல வருது, பகவான் கிட்ட கேட்கிறார், பகவான் ஷுட் ஐ நாட் ரினவுன்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு கேட்கிறார். பகவான் கொடுக்குற பதில் ரொம்ப ஆச்சரியம். அதுல எல்லா பதிலும் டாக்ஸ் பார்த்தேன்னா ஒரு வார்த்தையும் ஒரு உபனிஷத்து ஒரு மகா வாக்கியம். பகவான் கொடுக்குற பதில் என்னன்னா Should I not renounce everything? அப்படின்னு கேட்கிற போது பகவான் கொடுக்கிற பதில், The self has already renounced everything. இது என்ன பதில் அப்படின்னு தோணும். The self has already renounced everything. அப்படிங்கிறது பகவானோட பதில். அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட வேண்டாமா அப்படின்னு கேட்கிற போது நீ உன்னை புரிஞ்சுக்க போறோம், நீ உன்னை புரிஞ்சுண்டாயின்னா உனக்கு தெரியும் எதுகிட்டையும் நீ ஒட்டிக்கவே இல்லைன்னு தெரியும். ஒட்டிக்கணும்னு நினைச்சா கூட ஒட்ட முடியாது, எல்லாம் ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி உன்னோட ஸ்வரூபத்துல உதித்து நின்று ஒடுங்கின் இருக்கே தவிர எதுவுமே உன் மேல ஒரு சின்ன கீறல் போடக்கூட முடியாது. அப்புறம் ஏன் நமக்கு அட்டாச்மெண்ட்னால கஷ்டப்படுறோம், ஒரு க்வெஸ்டின் இல்லையா. எல்லாரும் கஷ்டப்படுறோம், and the only cause for suffering is attachment. அது ஏன் வருது அப்படின்னா, அது வந்து நம்மளே ஒத்துக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு அட்டாச்சா இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படணும்னு ஒத்துக்கிற ஃப்ரீடத்தினாலேயே கஷ்டப்படுறோம். சில பேர் வந்து they will opt to act as tragedy actors. இல்லையா, அவளே ஒப்புத்துக்கிறான். அந்த மாதிரி அட்டாச்சா இருக்கணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்துக்கிறோம், அது எடுத்து போமா அப்படின்னு, அது விசித்திரம். அது ஒரு உதாரணம் சொல்றேன், எப்படி அட்டாச்மெண்ட் நமக்குள்ளேந்து விட்டு போறதுங்கிறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம். லௌகிக உதாரணம் என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் ஒரு 23 வயசு 24 வயசு வரை அப்பா அம்மா கிட்ட அவ்வளவு அட்டாச்சா வளர்ந்து வரா. வளர்ந்து வந்துட்டு லௌகிகம் தான், இதுல பெரிய வேதாந்தம் இல்லை, ஆனா அதுக்குள்ள வேதாந்தம் ஒளிஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறா, கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கோ அடுத்த நாளைக்கோ அந்த வீடை விட்டு போறதே அந்த பொண்ணு அழறது. நான் இந்த வீடை முதல்ல சொல்லுவா, எல்லா பொங்கலும் பொதுவா சொல்லுவா, நான் கல்யாணம் பண்ணி எங்கேயும் போகமாட்டேன், உங்களை விட்டு போகமாட்டேன், அப்பா அம்மாவை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அனுப்புற போது அழறது. 25 வருஷமா இருந்த அசோசியேஷன் விட்டு போறதுனால ஒரு தாபம் இல்லையா. அப்புறம் கல்யாணம் பண்ணி அனுப்பினா இவ ஒப்புத்துண்டாச்சு, அங்கதான் என்னோட சம்பந்தம் அப்படின்னு ஒப்புத்துண்டாச்சு, ரிலேஷன்ஷிப் அங்கன்னு ஒத்துண்டாச்சு. பின்ன வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பா போவா, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சா கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா. ரொம்ப லௌகிகமான ஒரு எக்ஸாம்பிள் தான். இவாள் ஒன்றும் வந்து அட்டாச்மெண்ட் விடல, அட்டாச்மெண்ட் விடணும்னு நினைக்கல, எதை ஒத்துக்கிறாளோ அங்க ஒட்டின்னு விடுறா, அவ்வளவுதான் இல்லையா. நம்மளே பாக்குறோம், லௌகிகமாவே ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். உள்ளால நம்ம வந்து ஒத்துண்டோம்னா அதுல ஒட்டிக்கிறோம், ஒத்துக்கலைன்னா ஒட்டிக்கல, நிறைய விஷயங்கள் மாஞ்சு போயிடுறது, உள்ளே இருந்து மறந்து போயிடுறது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஓர் நினைவும் அறவே என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருள். நம்மளை வந்து நம்ம குறைச்சிக்க கூடாது, நமக்குள்ளே இருக்கிற பூர்ணத்துவம் இருக்கே அது எப்பவுமே செல்ஃப் அசர்ட் பண்ணிட்டே இருக்கு. அது எதையுமே உள்ள வச்சுக்காம விளக்கிண்டு தன்னந்தனியா இருந்தே பழகிற பூர்ண வஸ்து. அந்த பூர்ண பொருள் இயல்பாய் உள்ள பொருள், that which is natural. நேச்சுரல்ங்கிற வார்த்தை சரியில்லை, நேச்சுரல்னு வந்தாலே நேச்சருங்கிறது அங்க வந்துடுறது, நேச்சர்னாலே இயற்கை. இது இயற்கை இல்லை, இது நித்தியம், நிசர்கம். இயற்கைனா மாறிண்டே இருக்கும், இயற்கையோட சுவாவமே மாற்றம். ஆனா இங்க வந்து இயல்புன்னு பகவான் எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, மாற்றமே இல்லாதது, சுவாபாவிகமா இருக்கிற ஸ்வரூபத்தோட தன்மை. அந்த தன்மை வந்து எப்படி இருக்கு, என்றும் எவர்க்கும். ஒருத்தங்கூட உலகத்துல அஞ்ஞானியா இருக்க முடியாதுப்பா அப்படின்னு யாரு பாக்குறானா, ஞான தெளிவு உண்டான குரு அப்படிதான் எல்லாரையும் பாக்குறார். யாருமே அஞ்ஞானியா இருக்க முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் இயல்பாய் உள்ள பொருளை, சகஜமா இருக்கிற பொருளை, எல்லாருக்கும் ஆத்மாவா நித்திய சித்தமா இருக்கிற ஆத்மாவை ஒன்றும் உளத்து, உள் ஒன்றும் உளத்து, மனச அந்தர்முகம் பண்ணி அந்த உள்ள ஹிருதயத்துல போய் ஒன்றணுமா. ஒன்றணும்னா என்ன, தியானம் பண்ணினா கூட ஒன்றது இல்லை, நீங்க கவனிச்சா தெரியும், தியானம் பண்றது கூட நான் தியானம் பண்றேங்கிறது இருந்துட்டே இருக்கும் இல்லையா, சுஷுப்தியில ஒன்றி போயிடுவோம். யாருக்காவது 5 நிமிஷம் ஆச்சு நான் இப்போ டீப் ஸ்லீப்ல என்டர் பண்ணிட்டு அப்படின்னு தோணுமா, 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தோணுமா, இல்லை அங்க ஒன்றி விட்டேள். யூ ஹாவ் பிகம் ஒன் வித் த செல்ஃப், பிரம்ம சம்பத்தி ஸ்வம் அபீதோபவதி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதுகிட்ட ஒன்னாயிட்டோம். அந்த மாதிரி ஒன்றதுன்னா என்னன்னா, சும்மா இருக்கணும். தியானம் பண்ணினா கூட கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடுவேன், சும்மா இருந்த மாதிரி டயர்ட் ஆக மாட்டோம். தியானம் பண்றது கூட there is the movement of the meditator. The meditator அந்த இயக்கம் இருக்கு, அந்த இருப்பு இருக்கு. பாருங்க பகவானோட உபதேசத்தை விஸ்வநாத சுவாமி சொல்றாரு இடத்துல, இருப்பில் இருப்பா இருந்து கொண்டே அப்படின்னு. அத பகவான் எப்படி உபதேசம் பண்ணிட்டு இருந்தா வாயால சொல்லலையாம், உள்ள இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டித்து அப்படின்னு அப்படியே இருந்தது. சில பேருக்கு அப்படியேதான் உபதேசம் பண்ணும். யாராவது வந்து பகவானை நான் என்ன பண்ணேன்னா அப்படி இருக்கும். அதுலயும் புரிஞ்சுக்கலாம், இவா கேட்டானா நேத்தி சொன்ன மாதிரி நான் தான் உனக்கு உபதேசம் பண்ணினேனேப்பா அப்படியே இதே தான் அப்படியே அந்த நிலையில இருந்து காட்டும். அதான் ஒன்றும் உளத்து அந்த ஹிருதயஸ்தானத்துல போய் அந்த அபிமானம் உதிக்கிற இடத்துல போய் அடங்கி உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். மூலஸ்தானத்துல தன் ஹிருதயஸ்தானத்துல அடங்கி இருந்து ஒன்றும் உளத்து உணர்ந்து நிலை. ஆனா சுஷுப்தியில ஒன்றது ஆனா உணரல. அதனால பகவான் வந்து இன்னொரு வார்த்தை இங்க போடுறது, உணர்ந்து நிலை நின்றிடாது. அந்த இருப்பு எந்த சோர்ஸ்ல போய் இந்த ஈகோ போய் சப்சைட் ஆறுதோ, அகங்காரம் போய் அடங்கிறதோ, அதை அதுவே நம்ம ஸ்வரூபம், அதுவே நான், தத்ராத்மத்வம் திருடீகுருவன்னு, அதுவே என்னுடைய இயல்பான ஸ்வரூபம் அப்படின்னு உணர்ந்து நிலை நின்றிடாது. நிலை நிற்கணும்னு உபதேசம். அதுவாகவே இருக்காம இவன் என்ன பண்றான், சேஷ்ட. பகவான் திட்டுற ரெண்டு வார்த்தை என்னன்னா சேஷ்ட அசத்து. ரெண்டு பகவானோட திட்டுறதுக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை. ரொம்பவே பகவானுக்கு சேவை பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், யாராவது போய் பண்ண என்ன என்ன சேஷ்ட அப்படின்னு கேட்குமா. அப்போ திட்டுறது யார திட்டுறது, பகவான் குரங்க திட்டி இருக்கு அப்படி குரங்க திட்டு அணில சில சமயம் சொன்னா கேட்டா திட்டம். குரங்க தான் பெரும்பாலும் பகவானுக்கு திட்ட வேண்டி வரும். ஏன்னா அதுதான் பகவான் சொன்னா கூட கேட்காது, பகவான கூட கடிச்சு விட்டுருக்கு கையில. அதனால அசத்த அப்படின்னு இது ரெண்டும் பகவானோட வார்த்தை. இப்ப இங்க பகவான் சொல்றது இந்த மனசோட சேஷ்டை என்னன்னா, ஒன்றி உளத்துல நிக்காம ஹிருதயத்துல அடங்காம மனசு கிளம்பி வந்து உண்டு இன்று உரு அரு என்று பொதுவா உலகத்தில் இருக்கிற வழக்கு. சில பேர் சொல்றா கடவுள் உண்டுங்கிறா, சில பேர் சொல்றா இல்லைங்கிறா, சில பேர் சொல்றா அது ஒன்றுங்கிறா, சில பேர் சொல்றா இரண்டுங்கிறா, சில பேர் சொல்ற அன்றுங்கிறா, அப்படி இல்லைங்கிறா என்று சண்டையிடல். இப்படி எதையாவது ஒரு பட்சத்தை பிடிச்சுட்டு ஆர்கியூ பண்றது மாயை சழக்கு. ஒழிக, எனி அதர் இன்வால்மெண்ட் வித் த மைண்ட் அதர் தேன் டு அபைட் இன் த சோர்ஸ் இஸ் மாயை சழக்கு. ஒரு சமயம் ஒரு பக்தர் வந்து பகவான் கிட்ட, பகவானே மாயை என்ன அப்படின்னு. பகவான் பதில் ஒன்றும் கொடுக்கல. அன்னைக்கு வந்து ஒரு பெரியவர் பகவானை பார்க்க வந்திருந்தார், ரொம்ப ஃபேமஸ் பர்சன், டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்போ அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே இங்க மெடிடேஷன் தியானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவெல்லாம் போய் அவரை வரவேற்கிறதுக்கு போனா, அவர் வந்து பகவான் சந்நிதியில என்ன பேசவெல்லாம் சொல்லப்படாது அப்படின்னு முதலே ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். வந்து பகவான் சந்நிதியில கண்ண மூடி உட்கார்ந்தார், இவாளும் கண்ண மூடி உட்கார்ந்துண்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கண்ணை திறந்தா இவரும் கண்ணை, இவாளும் கண்ணை திறந்தா. அவரை போய் வழி அனுப்புறதுக்கு போனா வெளியில. அப்ப பகவான் சொன்னார், நீ கேட்டைய மாயை என்னன்னு, இதுதான் மாயை. அவர் வந்த வேலையை அவர் பண்ணினார், நீ வந்த வேலையை விட்டு அவர் பின்னால போன பாத்தியா, இதுதான் மாயை. வந்த வேலைய பாரு போய், மனச வெளியில விடுறது மாய. குஞ்சு சுவாமி கிட்ட பகவான் ஏதோ ஒரு சந்தர்ப்பமா ஒரு சமயம் சொல்லித்தான், ஏதோ ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு சில பேர் வந்தா, அதுல குஞ்சுசுவாமி கொஞ்சம் வந்து அது நல்லதுதானே ஏதோ நினைச்சினாரோ என்னவோ தெரியல. பகவான் தனியே இருக்கிற போது ஜாகிரத ஓய், ஜாகிரத மாயனா ஏதாவது ஒரு ஸ்திரீ உருவத்துலதான் வருன்னு நினைச்சுக்காதே. கோவில் கட்டித்தரேன், கும்பாபிஷேகம் பண்ணித்தரேன், ஆசிரமம் கட்டித்தரேன், உனக்கு நிறைய அது கொடுக்கறேன் இது கொடுக்கறேன் நல்ல காரியங்கள் பண்ணி கொடுக்கறேன்னு வரும். எதனாலையும் ஸ்வரூபத்தை மறந்துவிடக்கூடாது, ஜாகிரத. எதனாலையும் தன்னுடைய உண்மையான இயல்பாய் உள்ள பொருளையும் மறந்துவிடக்கூடாது. அந்த இயல்பு நிலைய மறந்துதான் இந்த ஈகோ கிட்ட அசோசியேஷன் வந்திருக்கு. ஈகோ கிட்ட அசோசியேஷன் வந்ததோட அந்த பரம்பரா இல்லையா, கண்டினியூயிங் த ப்ராப்ளம், வெளியில வந்து நிறைய விஷமங்கள்ல போய் மனசு பூந்து நுட்றது, மாட்டி நுட்றது, சிக்கன் நுட்றது. நம்ம தர்மம் என்ன வேணா பண்ணலாம், நமக்கு என்ன தர்மம் இருக்கோ அதை நம்ம பண்ணிதான் ஆகணும், ஆனா ஸ்வரூபத்தை மறந்துடாது. அர்ஜுனன் கிட்ட பகவான் கீதையில கொடுத்த உபதேசம் என்ன, யோகஸ்த குரு கர்மாணி நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. உன்னால எது நடக்கணுமோ அது நடக்கும். பகவான் பல இடத்துல இதை சொல்ற, இந்த சரீரம் எது பண்றதுக்கு இந்த உலகத்துல வந்திருக்கோ அது பண்ணித்தான் இருக்கும். அது நீ என்னதான் அதை பண்ண வேண்டாம் அப்படி இப்படி மாத்தினாலும் நடக்காது. அதனால அதோட நியதி அதை நடக்கும். அதனாலேயே நீ கவலைப்பட்டுக்க வேண்டாம். துளசிதாசோட ஒரு பாட்டு இருக்கு, அவர் சொல்றார், பிராரப்தத்தை முன்னாலேயே மேனுபேக்சர் பண்ணினப்புறம்தான் பாடி மேனுபேக்சர் ஆயிருக்கும். அப்ப பின்ன நான் கவலைப்படுவானே, நான் பாட்டுக்கு சொஸ்தமா ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், பிராரப்தம் பாட்டுக்கு உடம்ப பாத்துக்கிட்டுமேங்கிறார். அவர் அதை வந்து ரிவர்ஸா எடுத்துக்கல, பிராரப்தத்தை நடந்துதான் இருக்கும், அதனால நம்ம வந்து நமக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு எடுத்துக்கல. பிராரப்தம் நடந்துதான் இருக்குன்னா நடத்திக்கிட்டோம், நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்லை, நான் பாட்டுக்கு சுஸ்தமா இருக்க போறேன். பிராரப்தம் பாத்துக்கிட்டு, பிராரப்தம் புஷ்யதி தி வபுரு, புஷ்யதி வபுரு தி நிச்சித்ய நிச்சலஹா தைரியமாலம்பியத்தேன ஸ்வாத்தியாச அபனயம் குரு அப்படின்னு விவேக சூடாமணியில பகவத்பாதர் சொல்ற. பிராரப்தம் புஷ்யதி வபுகு, பிராரப்தம் வந்து சரீரத்தை பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டுமே, இது நிச்சித்ய நிச்சலஹா அப்படி நல்லா நிச்சயம் பண்ணிட்டு திருடமா தைரியம் ஆலம்பிய, அந்த தைரியத்தை பிடிச்சிண்டு அனாத்ம விஷயங்களை எல்லாம் புறக்கணிச்சு ஆத்மாவா ஸ்வரூப நிஷ்டையில இரு அப்படின்னு. அப்போ என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஒன்றும் உளத்து நிலை ஓர்ந்து நிலை நின்றிடாது உண்டு அன்று இப்படி எல்லாம் சண்டையிடல் மாயை சழக்கு. ஓர்ந்து உளத்து, அந்த ஓர்ந்துனாக்கா கவனத்தை செலுத்தி ஸ்வரூபத்தை நாடணும். நான் யாரு, என்னுடைய உணர்வு எது அப்படின்னு இந்த அகங்காரம் சுஷுப்தியிலையும் ஒடுங்கிறது, ஆத்ம விசாரம் பண்ற போது ஒடுங்கும். சுஷுப்தியில ஒடுங்கிறது நமக்கு பிரயோஜனப்படுறது இல்லை, அது சுஷுப்தி நிலைக்கு பிரயோஜனப்படும், ஜாகிரத்து யூஸ் ஆகாது. தூங்குற போது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளமே இல்லை, யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா அது இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ப்ராப்ளம் வருது இப்போதைக்கு, இப்போ இந்த பிரச்சனை நம்மளை பாதிக்காம இருக்கணுமானால் நம்ம இப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிற அகங்காரம் எங்க உதிக்கிறதுன்னு ஓர்ந்து ஒடுங்க வேண்டியிருக்கு. அந்த ஓர்ந்து ஒடுங்கல் தான் பகவானோட உபதேசம். அப்படி ஒண்டி உளம் உள்ளத்தை வந்து ஹிருதயத்துல அடக்கம் பண்ணி அங்க பாக்குறது என்ன தெரியறதுன்னா, சித்தமாய் உள் பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ, உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்திரு நீ. ஒரு பாட்டு விட்டேனோ, சித்தமாய் உள்ள பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி. இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கணும் இந்த வாட்டி. சித்தி நிறைய பேருக்கு பிரம இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஏதோ ஒரு சித்தி வரணும், பகவான் சொல்றது, சித்தி எல்லாரும் நீங்கள்லாம் சித்தர்கள் தான்ப்பா, ஞானிக்கு ஒருத்தனுக்கு தான் சித்தியே கிடையாதுங்கிறது பகவான். என்ன அர்த்தத்துலன்னா, ஞானி தன்னந்தனிய ஆத்மஸ்வரூபமாவே இருக்கார், நீங்கள்லாம் பெரிய சித்தர்கள், ஏன்னா உங்களுக்கு மனசு இருக்கு, உடம்பு இருக்கு, அகங்காரம் இருக்கு. ஒரு சமயம் பகவான் கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், ஞானி பிரபஞ்சத்தை வித்தியாசமா பார்க்கிறாருன்னு சொல்றாளே பகவானை, நீங்க எப்படி பாக்குறீர்கள்? அதுக்கு பகவான் கொடுத்த பதில், நீங்கள்லாம் எப்படி பாக்குறீளோ அதைத்தான் நானும் பாக்குறேன், ஆனா நான் பாக்குறத விட அதிகமா நீங்க பாக்குறீங்க. நான் இருக்கிற வஸ்துவத்தான் பாக்குறேன், நீங்க அதுக்கு மேல உடம்பு, மனசு, அகங்காரம், நல்லது கெட்டது, பிடிச்சவன் பிடிக்காதது எல்லாம் பாக்குறேன், அது இருக்கிற வஸ்துவத்தான் பாக்குறேன். அப்போ ஒரு சமயம் பகவான் இதே சொல்றது, சரீரம் மனசு எல்லாம் இருக்கிறதே ஒரு பெரிய சித்தி. இன்னைக்கு சயின்ஸ் காட்டுறதெல்லாம் பாருங்க, பழைய காலத்துல ஆகாச கமனம்னா ஒரு பெரிய சித்தி. இன்னைக்கு எல்லாருமே கூட்டமா டிக்கெட் வாங்கிட்டு ஆகாச கமனம் பண்ணிட்டோம், ஆனா சந்தோஷம் ஏதாவது இருக்கும், அதுல ஸ்பெஷலா ஏதாவது கிடைக்கிறதோ ஒண்ணும் கிடைக்கல. ஸ்பேஸ்ல வெளியில எல்லாம் போயிட்டு வரான், நீ யாரு கண்டா கொஞ்ச நாள் கழிஞ்சா தேவலோகம், தேவர்கள்லாம் புராணங்கள்ல இருந்த மாதிரி அங்கே இங்க வர்றது, இங்கே அங்க போறது எல்லாம் நடக்கலாம். எனிதிங் இஸ் பாசிபிள். இந்த பல மிஸ்டிக் ரைட்டிங்ஸ் எல்லாம் அரபிந்தோலாம் கூட சொல்ற, புராணங்கள்லாம் நம்ம இன்னைக்கு கதையா எடுத்துக்கிறோம், நாரதர் வந்தார், மகாபாரதத்துல வந்து நாரதர் வந்தார், தேவலோகத்துல இருந்து சனத் சுஜாதரை கூட்டிட்டு வந்தா, திருதராஷ்டிரருக்கு உபதேசம் என்னன்னா, இன்னைக்கு வந்து either you take it as a fiction or you explain it in some other form. Aurobindo solrar or edathile, that was a period when it was possible that gods and human beings can have contact. Namaku edhu namaku ipo theriyalayo adhella nama fiction no mudiyadun. Ipo konja naal munnala varaikkum oru oru 250 300 varsham munnala aagashathile parakka mudiyum nu yaravu sonna nambirpaala, ஸ்பேஸுக்கு போக முடியும்னு சொன்னா நம்பி இருப்பாளா? இல்ல வெளியே இப்ப சொவ்வா, இப்ப நானே கேள்வி பண்ணிட்டு இருக்கேன், மார்ஸுக்கு போக போறாளாம், 18 months ஜேர்னி, நிறைய பேர் புக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, தெரியுமோ தெரியாது, ரொம்ப வேடிக்கையான ஒரு நியூஸ். 18 months டிராவல், இங்கேருந்து தே வில் கிவ் யூ ட்ரைனிங், அங்க போய் எப்படி வாழணும் மார்ஸ்ல போயிட்டுன்னு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கா, எத்தனையோ க்ரோர்ஸ் கொடுத்து புக் பண்ணியிருக்கா. வேடிக்கை அங்க இல்ல, ஒன் வே டிராவல், திருப்பி கூட்டிங் வரமாட்டா, அங்க கொண்டு விட்டுடுவா. அவ என்ன சொல்றான்னா, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள தட் இஸ் பாசிபிள், நீங்க அங்க போய் டெவலப் பண்ணிக்கணுமா, திரும்பி வரணுமானா. இதெல்லாம் நாளைக்கு நேச்சுரல் ஆயிடுத்து வச்சுங்க, இப்போதைக்கு நமக்கு பிரமிப்பா இருக்கு, நாளைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுத்தானா, இது ஒன்றும் நம்ம பேசிக்கவே மாட்டோம். அங்கே போய் லெக்சர் கொடுத்துட்டு வருவோம், ஒரு விவேகானந்தர் சிக்காகோவில் போனதுக்கு பார்த்துட்டு ஏதோ மார்ஸில் போயிட்டு பேசிட்டு வருவோம், அப்புறம் வரிசையாக பின்னால் எல்லாரும் போவா இல்லையா, அங்கே இருக்கிறவாள்லாம் இங்கே வருவா, அங்கே இருக்க அங்கே போவா, எவ்வளோ நாள் வேணும்? பிரபஞ்சம்ங்கிறது உனக்கு உள்ளதான் இருக்குப்பாங்கிறது இது சத்தியம். ஸ்பேஸ் டைம் எல்லாம் உனக்கு உள்ளதான் இருக்கு, ஸ்பேஸ் டிகிரீஸ் ஆறுது இன்க்ரீஸ் ஆறுது எல்லாம் உனக்குள்ளதான் இருக்கு. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண ஒரு சமயத்தில் இவ்வளோ டைம் ஆறுது, வேற ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் உபயோகப்படுத்தினா கிட்டக்க ஆயிடுறது இல்லையா. ஒரு மகாத்மா கேட்குறார், நிசர்கதத்தா மகாராஜோட குரு சித்தராமேஸ்வர் மகாராஜோட ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன் எங்கேயோ, ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அவர் கேட்குறார், நீ பைனாக்குலரை வச்சுன்னு ஸ்டாரை பார்க்குற, டெலஸ்கோப் வச்சுன்னு பார்க்குற, அந்த நட்சத்திரம் ரொம்ப பக்கத்துல தெரியறது, நீ கண்ணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட வச்சுன்னு பாக்குற டிஸ்டன்ஸ்ல தெரியறது. இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இந்த கண்ணுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அதை டிஸ்டன்ஸ்ல காட்டித்தா, இல்ல இந்த டெலஸ்கோப் அதை பக்கத்துல காட்டித்தா, இல்ல அது வாஸ்தவமா எங்க இருக்கு? இது இன்னும் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட வச்சுன்னா யூ ரீச் தேர் இல்லையா. இன்னமும் டைம் ஸ்பேஸ வச்சுன்னு வேடிக்கையா பார்த்தா இல்லாதது தெரியும். அதானது நமக்கு எர்த்துக்கு பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம், அதில் இருக்கிற லைட்டு பூமியில் வரணுமானா, ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்டார், அதுல இருக்கிற லைட் வந்து எர்த்ல வரணுமானா 8 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். ரொம்ப பக்கத்துல நியரஸ்ட் ஸ்டார். 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு புறப்பட்டா அந்த லைட் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் பூமிக்கு வரும். சூரியன்ல இருக்கிற லைட் பூமிக்கு வரணும்னா 8 மினிட்ஸ் இட் டேக்ஸ், 8 நிமிஷம். இந்த பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் இருக்கிற வெளிச்சம் பூமிக்கு வரணுமானா 4 வருஷம் ஆகும். அப்படின்னா அதோட இஃபெக்ட் என்னதுன்னா, அந்த ஸ்டார் இன்னைக்கு அப்படியே நாசமா போயிடுத்து வச்சுங்க, இப்போ உங்களுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். 4 வருஷத்துக்கு அப்படியே அது தெரிஞ்சுட்டு இருக்கும் அந்த நட்சத்திரம். இத ஞானியுடைய ஜீவன் முக்தனுடைய சரீரத்துக்கு திருஷ்டாந்தமா உபயோகப்படுத்துறது. என்னக்கா, ஞானி சொல்றா எனக்கு சரீரமே இல்லைங்கிறான், சாட்சாத்காரம் வந்த மொமெண்ட்லயே என்னோட சரீரம் போயிடுத்துங்கிறான். ஆனா நம்ம பாக்குறோம் பகவானுக்கு சரீரம் இருக்கேங்கிறோம். அது கர்மத்தோட டிஸ்டன்ஸ்னால உன்னோட பிராரப்தம் உனக்கு தெரியறது தன் நிலையில இல்லை. அந்த நட்சத்திரத்து பக்கத்துல யாராவது ஒருத்தர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு வச்சுங்க, அவர் சொல்லுவார் நட்சத்திரம் போயிடுத்துங்கிற, நம்ம 4 வருஷத்துக்கு இங்க பாத்துட்டே இருப்போம். அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இருந்து யாராவது உங்களுக்கு லைட்டை விட ஃபாஸ்டா போன் பண்ண முடியும் வச்சுக்கோ, அவர் உங்கள்ட்ட சொல்றார் இன்னைக்கு தி ஸ்டார் டைடு, பட் ஃபார் 4 மோர் இயர்ஸ் யூ வில் கண்டினியூ டு சீ தட் ஸ்டார் அண்ட் யூ வில் ஆர்கியூ தட் இட் இஸ் வெரி மச் தேர். இந்த மாதிரி தான் ஞானிக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். அவர் சொல்றாரு உடம்பு போயிடுத்துங்கிற, நம்ம சொல்றோம் பகவானே உடம்பு இருக்கே, உடம்புக்கு கேன்சர் வந்திருக்கே, உடம்பு கஷ்டப்படுறதே நாங்க பாக்குறோமே அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சமே ஞானியை பொறுத்தவரை ஒரு வெறும் ஜப்படி வித்தை. இங்க என்னெல்லாம் சித்தி சொல்லுங்கோ, மிராக்கிள்ஸ் சொல்லுங்கோ, இன்னைக்கு சயின்ஸ் காட்டுற மிராக்கிள் எல்லாம் பாக்குற போது சித்தர்கள் காட்டின மிராக்கள் நம்ம சொல்றோம் அதெல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு இல்லையா. ஆனா அந்த மிராக்கள்னால ஏதாவது நிம்மதி வந்ததோ யாருக்காவது? இவ்வளவு பண்ணி இன்னும் பயங்கரமான ஒரு ஒரு லோகத்துக்காக நாம என்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பயமா இருக்கு, வாழறதுக்கே பயமாக்குற ஒரு நிலை. ஒரு தண்ணி குடிக்கணுமானா பைசா கொடுக்கணுங்கிற லெவல் வேற வந்தாச்சு நாம இப்போ. வாட்டருக்கு யூ ஹாவ் டு பே. ஒரு 20 வருஷம் முன்னால நினைச்சு பார்க்க முடியாது தண்ணியை விற்கிறதுங்கிறது இல்லையா. இனிமே வர ஜென்ரேஷன், அப்போ த மோர் நீங்க வந்து ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ் கூப்பிடுற சித்திகள்னா இதுதான். சித்தி மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் அர்த்தம். எல்லாம் சாதிக்க சாதிக்க என்ன ஆகும், ஒரு தனக்கு சுத்தும் தானே வலை போட்டுண்டு அதுக்குள்ள மாட்டின்றதுதான் பிரயோஜனம். ஆத்மாக்கு வந்த சித்தி ஆகும் சரீரம் மனசு எல்லாம். உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, ஆத்மா வந்து நினைக்கணும் அபிமானிச்சுண்டுதான் ஆத்மா, அப்ப அகங்காரமா போயிடுது. அது நினைச்சுண்டுது மனசா போயிடுது, அது பார்க்கணும்னு நினைச்சது கண்ணா போயிடுது, கேட்கணும்னு நினைச்சது காதா போயிடுது, மணக்கணும்னு நினைச்சது மூக்கா போயிடுது, ருச்சிக்கணும்னு நினைச்சது நாக்கா போயிடுது, ஸ்பர்ஷிக்கணும்னு நினைச்சது தொக்கா போயிடுது. அதுக்கு மேல அது என்னென்ன சங்கல்பிக்கிறதோ எல்லாத்தையும் சாதிக்கிறது. திருப்பி ஏகதெய்வானு திரஷ்டவ்யம், திருப்பி வந்து ஏகமாவே பார்க்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிண்டா ஒழிய அது ரட்சப்பட முடியாது. பலதா பார்த்துட்டு இருக்கிற வேற மாட்டின்றே இருக்கும் இல்லையா. அதான் அக்ஷரமண மாலையில பகவான் இந்த தடுமாற்றத்தை கிளியர் பண்றது. 5 கல்வர் அகத்தினர் புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல அப்படின்னு ஒரு பாட்டு. அடுத்த பாட்டுல பகவான் சொல்றது, ஒருவனா முன்னை ஒளி தெவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சல அப்படின்னு. அந்த ஏக்கமும் அத்வயமா இருக்கிற ஒன்னை தவிர இங்க வேற யாரும் இருக்காப்பா? வேற இருக்கா நான் ஒத்துண்டேன்னா நான் இந்த ஜப்படி வித்தையில ஷூதுல மாட்டின் விடுவேன், இந்த டிசப்ஷன்ல மாட்டின் விடுவேன், இந்த மாயையோட டிசப்ஷன்ல மாட்டின் விடுவேன். ஷூது ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலம். அந்த உருப்படும் வித்தை என்னன்னா, உருப்படும் வித்தை தான் திருப்பி அந்த ஏகத்துக்கு வரணும். பலது பார்த்துட்டே இருக்கிற வர பிரமிப்பு தான், பலது இருக்குன்னு நினைச்சிருக்கிற வர பிரமைதான். இந்த சித்திகள் எல்லாமே மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது, சித்தனுக்கும் நிம்மதி இருக்காது. சித்தனோட சித்தி பிரத்தியாருக்கு பிரமிப்ப கொடுக்குமே தவிர சித்தனுக்கு ஒண்ணும் கொடுக்காது. அதான் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய சித்தர் இருந்தார், ஞானேஸ்வரரோட காலத்துல, சாங்குதேவன் பேர். ரொம்ப பிரசித்த கதை அது. சாங்குதேவர் வந்து 1200 வருஷம் வாழ்ந்தாராம். 1200 வருஷம் பகவான் இந்த கதையை ரொம்ப ரசிச்சு சொல்லும், இந்த பக்த விஜயம் கதையை. 1200 வருஷம் வாழ்ந்தார். அது முடியுமானாக்கா அவர் ஸ்பெஷல். அப்படி சில பேருக்கு அப்படி ஆயுசு கண்டினியூஸா நிறைய வருஷம் இருக்கிறதுக்கு பிராரப்தம் இருக்கா இருக்கும். அதான் சொல்லணும், இந்த காகபுஷுண்டி கதை வரும் யோக வாசிஷ்டத்துல. அந்த காகபுஷுண்டி சொல்லுவார், நான் வந்து காக்கை சரீரத்துல எத்தனையோ ஜென்மாவா இருந்திருக்கேங்கிறார். அவர் ஒவ்வொரு பிரளய காலத்திலையும் பூமி ஜலத்துல லயிக்கிற போது நான் ஜலம் ஆயிடுவேன், ஜலம் அக்னியில் லயிக்கிற போது அக்னி ஆயிடுவேன், அக்னி வாயுவில் லயிக்கிற போது வாயு ஆயிடுவேன், ஆகாசத்துல லயிக்கிற போது ஆகாசம் ஆயிடுவேன், அல்டிமேட்டா பூர்ணவஸ்துவா இருப்பேன். திருப்பி அடுத்த கல்ப காலத்துல அதாவது பூதங்கள்ல பிரவேசம் பண்ணி அந்த காக்கையோட சரீரத்தை எடுத்துண்டு இந்த ஒரு பர்டிகுலர் மரத்திலேயே வந்து உட்கார்ந்துப்பேன் அப்படிங்கிறார். இது எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு கேக்குறாரு வசிஷ்டர். வசிஷ்டராக இன்டர்வியூ பண்றார் காகபுஷுண்டிய யோக வாசிஷ்டத்துல. அப்ப வசிஷ்டர்கிட்ட சொல்றார், முன்னாடி ஃபர்ஸ்ட் கல்பத்துல நாங்க ஒரு 10 யோகினிகளா இருந்தோம், நாங்கள் எல்லாருமே ஞானத்தை அடைஞ்சோம். ஞானத்தை அடைஞ்சப்பறம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த காக்க சரீரத்தை நான் எடுத்துட்டேன். அப்ப மீதி 9 பேர் என்னாச்சுன்னு, அவள்லாம் போயிட்டான், அவள்லாம் பிரம்ம சம்பத்தி பிரம்மலீனர்கள் ஆயிட்டான், நீங்க மட்டும் ஏன் இப்படி? அது என்னோட நியதி, நான் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட், அந்த அந்த சக்தி தீர்மானம் பண்ணிருக்கு நான் இப்படி இருக்கணும்னு, அதனால நான் இப்படி இருக்கேன் அவ்வளவுதான், அதுக்கு நோ ஸ்பெஷல் ரீசன் அப்படிங்கிறார். இப்படி இருக்கணும்னு இருக்கு, அதனால நான் இப்படி இருக்கேன் அவ்வளவுதான், என்ன வந்து ஜெனரல் இதுல கலத்திக்கப்படாது, நான் இப்படி இருக்கேன். எத்தனையோ பிரம்மாவோட காலம் முடிஞ்சு போச்சு, எத்தனையோ விஷ்ணுவோட காலம் பார்த்தாச்சுங்கிறார் அவர் அந்த காகபுஷுண்டி. ஹே வசிஷ்டரே, நீங்களே 27வது தடவையாக்கும் இன்டர்வியூ பண்ண வரையுங்கிறார். இஸ் தி ஆல் ரிபீட்ஸ். அதுதவிர 27வது தடவை என்னோட ஞாபகத்துல இதே மாதிரி வாசப்படியில கட்டளை மண்டையில முட்டின்னு வரையல், தி சேம் ஸ்டைல், யூ கம் வித் இன் டு ஆஸ்க் மீ க்வெஸ்சன், தி சேம் க்வெஸ்சன். நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஆச்சரியம், அந்த யோகிகள் ஆதிவாகிக சரீரத்துல சில பேர், இப்போ நியதி சத்தான்னு ஒன்னு வாசிஷ்டன் சொல்றது, இதெல்லாம் ஜெனரல் டாபிக், இது சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பிரகிருதியில. பிரம்மசூத்திர பாஷ்யத்திலேயே எல்லாரும் ஞானத்தை அடைஞ்சா அவளுக்கு சரீரம் இல்லை, அவ முக்தாள் ஆயிட்டான்னு சொல்றோம். அப்போ பகவத் பாதாலே ஒரு க்வெஸ்சன் கேட்டு பதில் பண்றார் பூர்வபக்ஷம், நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அந்த வசிஷ்டர் முதலான ரிஷிகள்லாம் திருப்பி திருப்பி வரா அப்படின்னு சொல்றதே, அப்ப அவள்லாம் ஞானிகள் இல்லையா அப்படின்னு கேக்கு. அது மாதிரி பீஷ்மர், அது வேற ஒரு க்வெஸ்சன். அப்போ வசிஷ்டரை பத்தி கேட்கிற போது வியாச பகவத் பாதால் சொல்றார், வசிஷ்டரை பத்தி கேட்காதே, ஜென்ரலா வந்து ஞானத்தை அடைஞ்சவன் விமுக்தன் ஆயிடுவான். வசிஷ்டர் முதலானவாள்லாம் எப்படின்னாக்க, ஒரு ஸ்கூல் டீச்சர் அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச அப்புறமும் ஸ்பெஷல் கிளாஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஹி டேக்ஸ் கிளாஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரீடம், தெர் இஸ் நோ கம்பல்ஷன், பெல் அடிச்சா அவர் ஆச்சு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சில ஞானிகள் வந்து அவளோட சுவாதந்திரியத்துல ஸ்வரூபத்தை மறக்காமையே வேணமானா பிறக்கவும் பிறக்காம இருக்கும், எல்லாம் சுவாதந்திரியம் இருக்கு. அவ ஈஸ்வரன் கிட்ட ஒண்ணுபட்டுட்டா அந்த நியதியினால சில ஸ்பெஷல் ஜென்மா அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப பீஷ்மரை கேக்குறார், ஞானிக்கு எப்ப இறந்தாலும் முக்திங்கிறேன், இந்த பீஷ்மர் எதுக்கு உத்தராயணம் வேற காத்துட்டு இருந்தார் அப்படின்னு கேக்குற. அதுவும் பீஷ்மரோட நியதி, பீஷ்மருக்கு வந்து அவ அப்பா அப்படி ஒரு வரம் கொடுத்து வச்சிருக்கா, அந்த வரத்தை அனுபவிச்சு தீர்த்தாகணும் ஒண்ணு, ரெண்டு அவர் அஷ்டவசு, அதனால அந்த வசு தேவலோகத்துல கதவு திறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார், இப்படி எல்லாம் ஜென்ரலா சொல்ற. சோ இந்த காகபுஷுண்டியும் கேட்டோம்னா இட்ஸ் எ ரியல் எக்ஸெப்ஷனல் ஜென்மா, இந்த யோகிகள்லாம் இருக்கான்னு சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் ஒரு ஆச்சரியமான ஒரு இன்சிடென்ட். கேரளாவில் ஒரு ஒரு ப்ரொஃபஸர், ஒரு மகாத்மா இருந்தார், பாலகிருஷ்ணன் ஐயர்னு பேர். பழைய காலத்துல ரமணாசிரமத்துல இருந்த வாழ்க்கை எல்லாம் தெரியும். ஏன்னா விஜயான ரமணி ஆசிரமத்துல ரொம்ப காலம் டாக் கொடுத்துட்டு இருந்திருக்கார். நிறைய காலத்துக்கு அவர் விஜயான ரமணியத்துல உபனிஷத் வாசிஷ்டம் இதெல்லாம் பாலக்காட்டுல பேசி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். பெரிய மகாபுருஷர், நல்ல ஞான நிஷ்டர். அவர் ஒரு சமயம் கோழிக்கோட்ல ஒரு இடத்துல யோக வாசிஷ்டம் சொல்லிட்டு இருக்கார். அதுலயும் இந்த காகபுஷண்டி உபாக்கியானு சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து சாதாரணமா வந்து ஆச்சரியமா எதுவுமே சொல்ல மாட்டார். அப்படி ஒருத்தர் இந்த காகபுஷண்டி உபாக்கியானு சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு காக்கை வந்து ஜெனரல் உட்காந்துருந்தது ஹால்ல ராமகிருஷ்ணா மட்ல. அப்புறம் அந்த காக்கை வந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறவரோட தோல்ல வந்து உட்காந்துருந்தது. காக்கை மனுஷன் பக்கத்துக்கே வராது. அதுக்கப்புறம் அந்த காக்கை இவரோட மடியில் உட்காந்துருந்தது. இவர் கண்டுக்கவே இல்லை, இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தார். அந்த லெக்சர் முடியற வரைக்கும் இந்த காக்கை மடியில் உட்காந்துருக்கு. அந்த லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நிறைய பேர் கேட்டா, அவரும் அதை பத்தி பேசவே இல்லை. யாரெல்லாமோ திருப்பி கேட்டப்ப சொன்னா, இப்படி எல்லாம் சொல்றா, யோக வாசிஷ்டத்துல எல்லாம் இருக்கு இந்த காக்கபுசுண்டி எல்லாம் சொல்றா, யாராவது யோகிகள் வந்திருப்பாளா இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான். சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் விச் இஸ் நாட் வித் இன் த காம்பவுண்ட் வால் ஆஃப் த இன்டலெக்ட். அது வெளியில நிறைய இருக்கு, ஆனா அது எல்லாமே மாயைக்குள்ளதான் இருக்கு. என்னதான் நடக்கட்டும், மாயை சழக்குன்னு பகவான் சொல்லிடுச்சு. சித்திக்குள்ள அதுல போய் மனசு, இது ஏன் நடந்தது அதுல போய். சில பேருக்கு இதுல எல்லாம் தான் பிரமிப்பு. யோகிகள் இருக்காளா, மலை மேல இருக்காளா, குகையில இருக்கா, எங்க போனாலும், வைகுண்டத்துக்கு போனாலும், கைலாசத்துக்கு போனாலும், ஞானத்தை அடையாம முக்தி கிடையாதுங்கிறத நமக்கு போதனை பண்றதுக்காகவே ஜெய விஜயர்கள் வைகுண்டத்துல காவல்காராளா இருக்கிறவா ஹிரண்ய கசிபும் ஹிரண்யாட்சணமா வந்து பிறக்கிறா. நினைச்சு பாருங்க, அந்த வைகுண்டத்துல இருக்கிறவா, பகவானுக்கு காவல்காரளா இருக்கிறவா வந்து ரிஷிகள் கிட்ட அபச்சாரம் பண்ணி ஹிரண்ய கசிபும் ஹிரண்யாட்சணும் ராவணனும் கும்பகர்ணனும் சிசுபாலனும் தந்தவத்ரனுமா மூணு ஜென்மா எடுத்து அதுக்கப்புறம் போக வேண்டி வருது. சோ அது என்ன, என்னத்துக்காக இந்த கதைனா, ஏதாவது ஒரு தேச விசேஷத்துக்கு போறதுனாலயோ, ஏதாவது ஒரு பவர் அட்டைன் பண்றதுனாலயோ ஃப்ரீ ஆயிட முடியாது. சுங்கச்சாவடி தப்பாது பகவானோட உபதேசம். செக் போஸ்ட்ல இருந்து தப்பிச்சுக்க முடியாது. நீ எங்க போனாலும் ஞானத்தை அடைஞ்சே ஆகணும், ஸ்வரூப ஞானத்தை அடைஞ்சே ஆகணும். எக்ஸ்கியூஸே கிடையாது. இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் லாஸ்ட்ல திருப்பி திருப்பி வந்து 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 அல்டிமேட்லி யூ ஹாவ் டு நோ யுவர் செல்ஃப், ரெக்கக்னைஸ் யுவர் செல்ஃப். சித்தமாய் உள்ள பொருளை, இயல்பாய் உள்ள பொருளை, நித்திய சித்தமா இயல்பா நேச்சுரலா இருக்கிற ஸ்வரூபத்தை விட்டுட்டு பிற வஸ்துக்கள்ல போய் மனசை விடுறானே, அது இருக்கே சொப்பனோபமானாக சித்தயோன்யா. சித்தமாய் உள் பொருளை தேர்ந்தெடுத்தல் சித்தி, பிற சித்தி எல்லாம் சொப்பனமார் சித்திகளே. பிற சித்திகள் எல்லாம் வந்து சொப்பனம்தான்ப்பா, எல்லாம் சொப்பனம் போல. சொப்பனத்துல பலது காண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க என்னெல்லாமோ காண்றது, என்னெல்லாமோ. அதனால்தான் பகவான் சொல்றது, சதாசிவ பிரம்மேந்திரால் ஆத்ம வித்யா விலாசத்துல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் அது, செத்து போன ஜடம் எழுந்திருந்து வந்தா கூட ஞானி ஆச்சரியப்பட மாட்டோம். இந்த ஞானேஸ்வரர் கதை சொன்னேன், இந்த சாங்கதேவர் 1200 வருஷம் சித்தராயிருந்தார். அப்படி இருந்தவர் அவர்கிட்ட போய், இந்த ஆளந்தி இருக்க ஞானேஸ்வரர் பிறந்த ஊர், அந்த ஊர்ல இருக்கிற பக்தா இல்லாம போயிட்டு அவர்கிட்ட போய் ஸ்க்ரூ பண்ணி விட்டாலாம் சாங்கதேவர்கிட்ட. பொதுவா எப்பவுமே ஞானிகளுக்கு மகான்களுக்கு அவாவா ஊர்ல வேலையே இருக்காது, சாதாரணமா ஜென்ரலா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலா அபாவா ஊர்ல பண்ண அவன் எனக்கு தெரியுமே அப்படிம்பா. கிருஷ்ணனையே அப்படிதான் இருந்திருக்கு. இந்த கிருஷ்ணனையே யாதவர்கள்லாம் நமக்கு தெரியும், இங்க வளர்ந்த பையன்தானே அப்படின்னா யாதவெல்லாம். உத்தவர் கண்ணீர் விட்டுன்னு பாகவதத்துல சொல்றார், இந்த உலகத்தை நினைச்சு எனக்கு துன்பம் துக்கமா இருக்கு, அதுக்கு மேல இந்த யாதவ கம்யூனிட்டி இருக்கே அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப தாபமா இருக்குங்கிற. ஏன்னா ஆகாசத்துல இருக்கிற பூர்ண சந்திரன் குளத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியறத குளத்துல இருக்கிற மீன்கள்லாம் நினைச்சிட்டு இது எங்களை போல ஒரு தண்ணியில இருக்கிற கிரீச்சர் தானே அப்படின்னு நினைச்சிருந்தான் சந்திரனை. அந்த மாதிரி ஹரி மீனாய் ஓடுபம், ஹரிய வந்து இந்த மீன்கள்லாம் அந்த உடுபம் அப்படின்னு சந்திரனை மீன்கள் நினைச்சிருந்த மாதிரி இந்த யாதவர்கள் நினைச்சிருந்தா அப்படின்னு. அது மாதிரி ஆதிசங்கரரை அவ ஊர்ல எல்லாரும் ஒத்துக்கல இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஞானேஸ்வரர் நிவர்த்திநாத் சோபான தேவ் முக்தாபாய் இந்த நாலு ஞானிகள். ஆனா அவ அப்பா சன்னியாசம் எடுத்துனப்பறம் திருப்பி வர வேண்டிய ஒரு தலையில எடுத்து வந்து விட்டாங்க. அதனால அந்த காலத்து அந்த கட்டுப்பாடுல சன்னியாசிக்கு பிறந்த புள்ளை சன்னியாசிக்கு பிறந்த புள்ளைன்னு எல்லாம் புறக்கணிச்சுட்டான். அவ அப்பா வந்து அதுக்கு பிராயசித்தம்னு சரீரத்தையே தியாகம் பண்ணி விட்டார். அப்படி இருந்தும் இந்த குழந்தைகளை யாரும் ஒத்துக்கல. அப்புறம் இவாளை வந்து பைட்டனுக்கு அனுப்பினா. அங்க போய் வந்து நீங்க வந்து அப்பவும் இந்த குழந்தைகள் இருக்கே பூணல் போடணும் பிராமண தர்மத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு எனக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன்னு கேட்கறது இங்க இருக்கிற பிராமண சபையில ஆளந்தியில. அவ சொன்னா நீ போய் பைட்டன்ல பெரிய வித்வான்கள்லாம் இருக்கா பிராமணர்கள்லாம் இருக்கா அவள்கிட்ட போய் அனுமதி பத்திரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இதுதான் பிரசித்த கதை. இவ பைட்டனு போறா. பைட்டன்ல போனா அங்க இவாளுக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் தாத்தா இருந்தார். அவ பாத்துனா ரொம்ப கஷ்டப்பட்டு போறது இந்த குழந்தைகள் பாவம். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு இல்லாம நடந்து கஷ்டப்பட்டு ஒரு பூணல் போடணுங்கிற ஆசையெல்லாம் அங்க போச்சு. அங்க போனா அவ சபையெல்லாம் கூடி எல்லா புஸ்தகத்தையும் பரட்டி பார்த்து இதுக்கு வகை ஒரு நியமமே இல்லையப்பான்னுட்டா. ஆசிரமாத ஆசிரமங்கச்சேது நான்யதா மத்பரஸ்வரேதுன்னு இருக்கு. ஒரு பிரம்மச்சரியத்திலேருந்து காரஹஸ்தியம், காரஹஸ்தியத்திலேருந்து வானப்பஸ்தம் சன்னியாசம்னு போலாமே தவிர சன்னியாசத்திலேருந்து ஒருத்தர் கிரகஸ்தருக்கு வந்தான்னு கதையே கேட்டது கிடையாது. அது அவ சொல்றது சாஸ்திரியமா சத்தியம். ஆனா அவ அப்பா அம்மா பிராயசித்தமும் பண்ணியாச்சு. அவ சரீரத்தையே விட்டுட்டான். இந்த குழந்தைகளும் அப்படி பக்குவமா இருக்கு. அதை பார்த்தும் இவாளுக்கு ஹிருதயம் அழகல. ஞானேஸ்வரர் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. இதுக்கு நடுப்புல என்னாச்சுன்னா தேவர் இனிஷியேட்டட் இன்டு த ஹையர் விஸ்டம். ஆக்சுவலி அவ அப்பா சன்னியாசி ஆகி திரும்பி வர வேண்டிய ஒரு தலையில எழுத்து ஒரு பெரிய ஜீவன் பறக்கிறதுக்காக ஞானேஸ்வரர் நிவர்த்திநாதெல்லாம் வரத்துக்காக. ஏன்னா அவர் வைராக்கியம் அவருக்குள்ள அந்த ஃபீல்டில் அவ்வளவு வைராக்கியம் தபசு ஞானம் எல்லாம் இருக்க வேண்டி இருந்தது. எல்லாம் விட்டுட்டு போனவர் எங்கேயோ காசியில போய் ராமானந்தர்னு குரு கிட்ட போய் சன்னியாசம் வாங்கிட்டு விட்டார். விட்டல் பந்துன்னு பேர் அவ அப்பாக்கு. அந்த ராமானந்தர் சரியா விசாரிக்கல. அவர் கேட்டார் உன்னோட கர்மாலாம் முடிஞ்சு கொடுத்தா கேட்டார். முடிஞ்சு கொடுத்துனார், சன்னியாசத்தை கொடுத்துட்டார். ஆனா ஈஸ்வரன் விடல. இந்த ராமானந்தர் இருக்காரு ராமேஸ்வர யாத்திரைன்னு கிளம்பினார். அப்ப விட்டல் பந்து இருக்காரு இவ ஊரு வழியா போக வேண்டி வரும்னு பயந்துட்டே போகல கூட. இவ ஆத்துக்காரி பத்தினி. இந்த அம்மா வந்து அவ்வளவு உசந்த ஒரு ஜீவன். பதி எங்கேயோ போயிட்டாரு என்னன்னு தெரியல. தினமும் அங்க பல விரதங்கள் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு ஆலமரத்துக்கு பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ராமானந்த சுவாமி ராமேஸ்வரம் போறவர் கரெக்டா இந்த ஆளந்தி இந்த கிராமத்துக்கே போனார். போய் அங்க ஒரு கோவில் வாசல ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டார். பார்த்தா இந்த அம்மா வந்து பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணா. நமஸ்காரம் பண்ண போய் இந்த அம்மா அவள் பார்த்தா சுமங்கலியா இருக்கா. நல்லா குழந்தைகள்லாம் பிறக்கட்டும்னு ஆசீர்வாதம். இந்த அம்மா அழ ஆரம்பிச்சுட்டா. ஏமா அழறேன், என்னோட பதி எங்க இருக்காருனே தெரியாது. யாரோ சொல்றா அவர் எங்கேயோ போயிட்டார் சன்னியாசம் வாங்கிட்டு விட்டார் காசியிலன்னு எல்லாம் யாரோ பேசி காதல விழுந்தது அப்படின்னு சடுக்குன்னு அடிச்சது. ஏன்னா இந்த விட்டல் பந்து மகாராஷ்டிரியன் தெரியும், இங்கேருந்து வந்திருக்கான்னு தெரியும், எல்லாம் தெரியும். விசாரிச்சு பார்த்தா இவர் தான் ஆளுன்னு கண்டுபிடிச்சுட்டார். அவர் இப்பவே ஆளை அனுப்பி கூட்டின்னு வாங்க. விட்டல் பந்து வந்தார். தர்மமோ அதர்மமோ எனக்கு தெரியாது, நான் வாயை விட்டு இவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டேன். இது அதர்மம் தர்மம் எல்லாம் என்னோட தலையில பாபத்தை எல்லாம் என் தலையில போட்டு திருப்பி கிரகஸ்தாசிரமத்துக்கு போனார். அதுக்கப்புறம் அவர் தாங்கின்ற தலையில எடுத்து இருக்கிற விதத்துல இருக்கிற சாபம் எல்லாம் வாங்கிக்க வேண்டி வந்தது. சாப்பாட்டுக்கு கஷ்டம், நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் இந்த நாலு குழந்தைகள் பிறக்கிறது. அதுல நிவர்த்திநாத், ஞானேஸ்வரர், சோபான தேவ், முக்தாபாய், இந்த நாலு குழந்தைகளுக்கு அவரே ஞானத்தை நல்லா போதனை பண்ணியிருக்காரு. அவர் சர்வசங்க பருத்தியாகியா போய் திரும்பி வந்தவரோ இல்லையோ, ஞானத்தை நல்லா சொல்லி கொடுத்திருக்கார். அதுக்கு மேல காஷ்மீர சம்பிரதாயத்துல உள்ள ஒரு குரு, ககனிநாத் சம்பிரதாயத்துல ஒருத்தர், இந்த காட்டுக்குள்ள எங்கேயோ வழி தப்பி போய் இந்த நிவர்த்திநாத் போய் மாட்டிக்கிறான். அவன் அண்ணா அந்த போன இடத்துல அந்த குரு வந்து இந்த குழந்தைக்கு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணு. இவாள் அந்த சம்பிரதாயத்துல வந்தவாதான். பார்த்தேன்னா அப்படியே நமக்கு இப்ப பகவான் எப்படி உபதேசம் பண்றாரோ அந்த சம்பிரதாயமாவே இருக்கும் அந்த ஞானம். நிவர்த்திநாத் வந்து ஞானேஸ்வரருக்கு உபதேசம் பண்றார். அண்ணா தம்பி, அண்ணா தம்பினா எவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் இருக்கும் சாதாரணமா இல்லையா? அது ஒரு வயசு ஒன்னேகா வயசுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் இருக்க முடியும். ஆனா நிவர்த்திநாதாக்கும் ஞானேஸ்வரருக்கு உபதேசம் பண்றார். இந்த ஞானேஸ்வரர், ஞானேஸ்வரி பகவத்கீதை வியாக்கியானம், அது இல்லாம அமிர்தானுபவம்னு இன்னொரு கிருதி இருக்கு. அவர் தன்னோட சுவானுபவத்தை சொல்றது. அதுல அஞ்சு சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் முதல்ல வருது. அதுல ஒரு ஸ்லோகம் குரு வந்தனம். இந்த ஸ்லோகம் பார்த்தா நமக்கு உள்ளம் உருகி போயிடும். குரு, தன்னோட குரு யாரு? அண்ணா. ஒன்னரை வயசு பெரியவன், நாலு பேரும் விளையாடி நடக்கிற குழந்தைகள். அதுல ஞானேஸ்வரர் சொல்றார், தம் நிவர்த்திநாதாக்கியம் தெய்வத்தம் ஆசிரயே என்று வரும் அந்த ஸ்லோகம். அதனால எனக்கு பூர்வ ஞாபகம் வரல. நிவர்த்திநாதன்கிற பெயரோட இருக்கிற அந்த பரபிரம்மத்தை நான் நமஸ்காரம் பண்றேன். என்ன அந்த வேதாந்த ஞானங்கிறது உள்ள புகுந்துக்கிற போது அந்த பார்க்கிற பார்வையில இருக்கிற கோணத்துல இருக்கிற வித்தியாசம் பாருங்க. யாரு யாரன்னா ரெண்டு பேரும் விளையாடின்னு இருக்கா, அடிச்சுக்கிறா, ஒண்ணு இப்படி நிக்கிறது, முதுகுல ஏறி குதிக்கிறான் பையன். அந்த பையன் அண்ணாவை பார்த்து சொல்றான், அந்த என்னோட அண்ணாங்கிற பேர்ல, நிவர்த்திநாதன்கிற பேர்ல எந்த ஒரு பிரம்மம் பிரகாசிக்கிறதோ அந்த பிரம்மத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு மகா புருஷர். அவ போய் பைட்டன்ல போய் பூணல் போடுவேளான்னு கேக்குறா. அவ சொல்ல, உனக்கு என்னமா சொல்லி பூணல் போடுறது, பிராமணனா என்ன தெரியுமா உனக்கு? ஞானேஸ்வரருக்கு சொடி வந்துடுச்சு. இது ஏதோ நாலு புஸ்தகத்தை படிச்சுட்டு பரட்டின்னு இருக்கா இவா. அதுவும் அவ அண்ணா கிட்ட இவா கோவிச்சுனாலோ இல்லையோ, பூர்ண பிரம்ம வஸ்து வந்து இவா முன்னால வந்து எனக்கு பூணல் போடுவியான்னு கேட்டுன்னு இருக்கு, இவன் வந்து புறக்கணிச்சு பேசுறான் அப்படின்னு இந்த குழந்தைக்கு கோவம் வந்துடுச்சு. தம்பிக்கு போய் சொல்றான், சர்வபூதங்களையும் பிரம்மத்தை யாரு பாக்குறானோ அவன் தான் பிராமணன். பகவத்பாதால் பாஷ்யத்திலேயே சொல்றா, அந்த நிலை வர வரைக்கும் நீ பிராமணியத்துக்கு கேண்டிடேட்டே தவிர பிராமணன் இல்லை. தாவதஸ்ய கௌணம் பிராமணியம். அதனால எப்ப நீ எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறோ, அப்ப அவள் கோபம் வந்துடுச்சு. பொடி பையன் பேசுறத பாரு, எல்லாத்துலயும் பிரம்மத்தை பார்க்கணுமா? இதெல்லாம் வாயால உளர்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப கரெக்டா ஒரு முஸ்லீம் ஒருத்தன் ஒரு எருமையை ஓட்டின்னு போயிட்டு இருக்கான். இந்த பாரு, அதாவது ஒரு துலுக்கம் போறான் பாரு, ஒரு ஒரு எருமையை ஓட்டின்னு போறான். அந்த எருமையும் நீயும் ஒன்னும் சொல்ல முடியுமா? கீதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும், வித்யா விதய வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகேஜ பண்டிதாஹா சமதர்ஷினஹா. வாயால சொல்லலாம், எரும மாடும் மனுஷன் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லலாம். அந்த எரும மாடு எல்லாம் ஒன்னா பாக்கலாமா? அப்ப இந்த குழந்தை சொல்றது, அந்த திருஷ்டி இருந்தா பார்க்க முடியும். அந்த திருஷ்டி இருந்தா எரும மாடுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் சொல்லலாம்ப்பா, எரும மாடனே வேதமா சொல்லும். இது வாயால இந்த கேக்குற க்வெஸ்டினே தப்பு அப்படின்னா அவ்வளவு கூட ஞானம் இல்லாட்டதா இப்படி கேட்க முடியும். ஆனா அவளுக்கு அவ லெவல்ல இருந்தே ஆன்சர் பண்ணமோ இல்லையோ, வேணமான எரும மாடு வேதம் சொல்லும் அப்படின்னு ஞானேஸ்வரன் திமிர்ல பேசுறான் பாரு. அந்த எருமை இங்க கொண்டு வாப்பா. அந்த முஸ்லீம் வந்து எருமையை கொண்டு வந்து வச்சா ஞானேஸ்வரர் சொன்னார், அந்த எருமையை பார்த்து, அந்தர்யாமியா இருக்கிற பகவானுக்கு எது வேணுமானா முடியும். எஸ் சர்வஜ்ஞஹா எஸ் சர்வவித், வேதத்துக்கெல்லாம் யோனி அவன், அதனால வேதம் சொல்லு அப்படின்னா அந்த எருமை வந்து அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்திஜம் ஆரம்பிச்சு
பிரமிச்சு போயிட்டா இவா. சில பேருக்கு சித்தி தான் பிரயோஜனப்படும். இந்த ஏதோ ஜப்படி வித்தை காட்டுனா ஞானம் எல்லாம் அவளுக்கு வந்து புரியாது. ஏதோ சித்தி கித்தி காட்டுனா அவன் பயந்து போயிட்டான். எருமை வேதம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே பயந்து போயிட்டான். இது என்ன அவ்வளவு ஸ்வரசுத்தமா, அவ்வளவு அழகா வேதம் சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் அப்ப ஞானேஸ்வரர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அந்த முஸ்லீம் இருக்காலே அவன் பயந்து போயிட்டானா, இது என்னென்னலாமோ சொல்றது. இவாள்கிட்ட கூப்பிட்டு, சாமி இந்த எருமையை நீங்களே எரும மாட வச்சுங்கோ சுவாமி அப்படின்னு. இவாள் என்ன பண்ணா, சபையில பைசா போட்டு எருமையை வாங்கிட்டு விட்டான். என்ன நீ அவன் வீட்டுல போய் வேதம் சொல்லி குழப்பம் வேண்டாம், வாங்கி வச்சுனுட்டா. வாங்கி வச்சுன்னு ஞானேஸ்வரர்கிட்டயே கொடுத்து விட்டாளா எருமையை, நீயே வச்சுக்கோப்பா, இல்லை நீங்களே வச்சு வேண்டாம், கொஞ்சம் டேஞ்சரஸ் எருமை, அது கனாந்தம் படித்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. நாங்கள் எங்கேயாவது தவறு பண்ணி எருமை கரெக்ட் பண்ணுற ஒரு நிலைக்கு வர வேண்டாம். எருமையை ஞானேஸ்வரர் கொடுத்துட்டான். அந்த எருமைக்கு ஒரு சமாதி இருக்கு. இங்கே பகவானுக்கு லக்ஷ்மிக்கு சமாதி இருக்கிற மாதிரி எருமைக்கு ஒரு சமாதி இருக்கு. சர்வபூதங்கள்லேயும் பகவான் அந்த எருமைக்கு ஞானேஸ்வரி சொல்கிற போது காட்டுவரான். அந்த எருமைக்கு ஞானேஸ்வரர் வந்து கீதை சொல்லிவிட்டு அதை எழுதியிருப்பான். அந்த ஓவிய மீட்டரில் எழுதிட்டு அவள் அண்ணா நிவர்த்தினாத் சோபான தேவ் முக்தாபாய் அந்த குழந்தைக்கு கூட காட்டி விட்டு இந்த எருமைக்கும் காட்டு வரான். அந்த எருமையும் தலையாட்டுமா, ஏன்னா அது ஏதோ ஒரு ஜீவன். ஒரு பகவான் சொல்கிறாரு, சில பேரையெல்லாம் ஒரு கீரி வந்தது மலை மேலே இருக்கிற போது, கோல்டன் கலரில் இருந்ததாம் அது. எல்லாருக்கும் நடுவில் ஓடி போய் பகவான் மடியில் போய் உட்காந்துக்கிறது கீரி. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னா, பகவானை தெரிஞ்சா அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னா. அப்ப பகவான் சொன்னா, நீ நினைச்சா அதை பிடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அது ஏதோ ஒரு யோகீஸ்வரர் வந்தார். நீங்களா மனுஷ சரீர சட்டை போட்டு இருக்கீள், அது கீரி உடம்ப போட்டு இருக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த எருமை மாடு கொஞ்ச நாளைக்கு ஞானேஸ்வரர் கூட இருந்தது. அது காலம் பிராரப்தம் முடிஞ்சது, அதுக்கு ஒரு இடத்துல சமாதியும் வச்சிருக்கான். இதெல்லாம் போனா உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். அடுத்து சமாதியை உட்கார வச்சிருக்காது. இதெல்லாம் எருமையும் வேதம் சொல்லும். நீ ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். எருமை வேதம் சொல்லித்துங்கிறோம். பாகவதத்துல வந்து தூணுக்குள்ளேந்து பகவான் வந்தார் அப்படிங்கிறோம் இல்லையா. இதெல்லாம் சித்தி இல்லை, ஈஸ்வர தரிசனத்தோட வைபவம். நரசிம்ம சுவாமி தூணுக்குள்ளேந்து வெளியில வந்தார். அந்த மாதிரி நாங்க ஒரு சமயம் கேரளாவில் கொச்சின்ல சாயந்தரம் பாகவத பிரவச்சம் நடக்கிறது. நாங்கள் ஒரு 6-7 பேர் சமுத்திரம் பார்க்க போயிருக்கோம், கடற்கரைக்கு போயிருக்கோம். அதில் எங்கள்கிட்ட பேசினவர் நேரடியாக உட்காந்துருக்கார், ஜனார்தனம் ப்ரொஃபஸர். நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம் கடற்கரையில். அவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன், இந்த சமுத்திரம் இருக்கே இது இதுவும் பகவானோட ஒரு ஸ்வரூபம். பாகவதத்தில் வந்து 24 குருவில் இது ஒரு குரு, சமுத்திரமும் ஒரு குரு அப்படின்னு ஏதோ பேசி, கீதையில விஸ்வரூப தர்சனத்துல துவமாதிதேவ புருஷ புராணம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரம் ச தாம துவயா ததம் விஸ்வமனந்த ரூபா. இந்த ஸ்லோகம், இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை சொன்னேன். சொன்னப்போ அவரும் பேசிட்டு இருந்தார், சரி சமுத்திரம் குருன்னு சொல்லலாம், நம்ம தான் அதுலேருந்து ஏதாவது கத்துக்கணுமே தவிர அது வந்து நமக்கு உபதேசம் பண்ணுமா, அது ஈஸ்வரனா அது வந்து நமக்கு உபதேசம் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பித்து. அப்படி இருக்கிறது இந்த 6 பேர் இருக்கா. இதுக்கு நடுப்புல குழந்தை போய் கடல்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்தது, கடல்ல அலையில இருந்து ஒரு பேப்பர் ஷீட்டை எடுத்துன்னு வந்து எங்கிட்ட கொண்டு வந்து தந்து, அதை இப்படி எடுத்து நான் பார்க்குறேன். இந்த பேசிகிட்டே இருக்கோம் பார்க்கறத, துவமாதி தேவ புருஷ புராணம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரம் ச தாம துவயா ததம் விஸ்வமனந்த ரூபா. கீதையில விஸ்வரூப தரிசனத்துல அந்த பர்டிகுலர் ஸ்லோகம். அது மட்டும் இல்லாம கத்த கத்தையா ஆல்மோஸ்ட் கீதை முழுசா கிடச்சது சமுத்திரத்துல. அந்த சமயத்துக்கு அது ஒரு பெரிய ரெவலேஷனாக தான் இருந்தது. ஏன்னா ஏதோ நம்ம வந்து சமுத்திரம் தானே, அது நம்மள மாதிரி இல்லையே நினச்சிக்கிறோம், அது உபதேசம் பண்ணுமா நினச்சிக்கிறோம். வேணமானா இன் மெனி ஃபார்ம்ஸ் எனி திங் கேன் பிகம் யுவர் குரு. எங்கே வேணா ஈஸ்வரனுக்கு மேனிஃபெஸ்ட் ஆக முடியும், எங்க வேணா ரிவீல் பண்ண முடியும் இல்லையா. இந்த ஞானேஸ்வரர் பிரசித்தி ரொம்ப அதிகமானப்ப இந்த ஆலந்தில இருக்கிறவாளுக்கு தாங்கல. இந்த பைட்டனுக்கு பூனல் போட சொன்னா எருமை வேதம் சொன்னப்ப பயந்து போயிட்டாவா. அவ சொன்னா உங்களுக்கு பூனலே தேவையில்லை. அப்பவும் பூனலுக்கு போடல, உங்களுக்கு பூனலே தேவையில்லை, உங்களுக்கு பூனல் போட்டு கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது, நாங்க எழுதி கொடுத்துடுறோம்னு எழுதி கொடுத்துட்டோம். எல்லாரும் இவர் பக்தாள் ஆயிட்டா. அப்ப இந்த ஆனந்த் இவ பிறந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு அப்பவும் தாங்கல. இந்த குழந்தைகள் அங்க என்ன போய் ஜப்படி வித்த பண்ணி வந்திருக்கு. இவ அப்பா ஏதோ காசியில கொஞ்சம் சாமியாரா இருந்தார், ஏதோ படிச்சுட்டு வந்திருக்காரு, அது இந்த குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி சொல்லி இவனை இவாளை அடக்கணமானா நமக்கு இவாளை விட பெரிய யோகி தான் வேணும் அப்படின்னு இந்த சாங்கு தேவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் 1200 வருஷம் ஆழ்ந்தவர். அவர் என்ன பண்ணார், அவர் சிஷியாலையெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், ஏதோ ஒரு பொடி பையனா, ஆனா இவளை சொல்றத பார்த்தா அவன் பெரிய மகாபுருஷனோ போல இருக்கு, அவனை போய் நாம போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு கேட்டாராம். அவர் ஒரு பெரிய மகாத்மா தான் சாங்குதேவர், ஆனா சிஷியால ஒத்துக்கல. சிஷியால சொன்னா நீங்களாவது அவரை போய் பாக்குறதாவது, 1200 வயசாச்சு உங்களுக்கு, அந்த பையனுக்கு 10 வயசோ 12 வயசோ ஆயிருக்கு, நீங்களும் அவனை போய் பார்க்கப்படாது, அவனை வர சொல்லுங்க, ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம், வர சொல்றோம். சரி எழுதி கொடுக்குறேன்னு ஒரு புர்ஜபத்திரம். இந்த புர்ஜபத்திரத்துல ஞானேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு எழுதினாராம். முதல்ல இந்த சிஷ்யம் பக்கத்திலேயே இருக்கானே, என்ன ஐயே நீங்க போய் அவரு போய் நமஸ்காரம்னு எழுதுறீங்களே அப்படின்னா வெட்டினார். இங்க ஒரு பேப்பரை கொண்டு வந்து ஞானேஸ்வரருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா, ஐயா ஆசீர்வாதம், அவர் ஒரு கால் பெரிய ஞானியா இருந்தா நான் எப்படி ஆசீர்வாதம் பண்றது விட்டுட்டார். இப்படி என்ன எழுதணும்னே தெரியாம ஒரு பிளாங்கா ஒரு பேப்பரை இந்த சிஷ்யங்கிட்ட கொடுத்து அனுப்புற, ஞானேஸ்வரர் கொண்டு கொடுக்க. இவ அந்த பிளாங்க் ஷீட்டை எடுத்துட்டு போய் வேடிக்கையா கதை சொல்லுவா, ஆகாஷ் மார்க்கமா வந்தாடா, சிஷியாளுக்கே அவ்வளவு சித்தி. அவ வந்து ஞானேஸ்வரர் முன்னால் வந்து குதிச்சா, இந்த முக்தாபாய் சின்னது ஊசி மிளகா இருக்கு, அது கேட்டது, இது என்ன ஆகாசத்துல இருந்து என்னெல்லாமோ பொத்து பொத்துன்னு கீழே விழறது. இவ வந்து நின்று இந்த புர்ஜ பத்திரத்தை கொடுக்கறான். இது என்னது, இது சாங்குதேவ மகாராஜ் கொடுத்தாரு. நிவர்த்திநாத் பார்த்தார், அவர் ரொம்ப சாந்தம், அவர் ஒண்ணுமே பேசல, ஞானேஸ்வரர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஞானேஸ்வரர் திருப்பி புரட்டி பார்க்கிறார், ஒன்றும் காணும், ஒண்ணுமே எழுதிட்டல பேப்பர்ல. அந்த சோபான தேவிட்ட கொடுத்தார், அவரும் பார்த்தார். லாஸ்ட்ல இந்த முக்தாபாய் இந்த குழந்தைகிட்ட கொடுத்தா அவர் பார்த்து புரிஞ்சுது. அப்படின்னா என்ன புரிஞ்சுது, இந்த ஆசாமி 1200 வருஷம் வாழ்ந்து பிளாங்க் பேப்பராகவே இருக்காருன்னு புரிஞ்சுது. அப்படின்னா அவ்வளவு சொடி அதுக்கு அந்த குழந்தைக்கு. இத ரிமார்க் பண்ணினது ஞானேஸ்வரர், அந்த பேப்பரை வாங்கி அதுல சாங்குதேவ உபசஷ்டின்னு அவருக்கு உபதேசமா கொஞ்சம் பாடல்களை ஞான விசாரத்தை எழுதி ஆத்ம விசாரத்தை பண்ணணும், ஞான விசாரத்தை பண்ணணும், இந்த சரீரம் நான்கிற பிரமையில தான் இப்படி அப்படிங்கறதெல்லாம் வருது, இப்படி பல விஷயங்களை எழுதி அனுப்பினார். சாங்கதேவர் அதை படிச்சு பார்த்தவர் சொன்னார், இந்த பையன் என்னெல்லாமோ எழுதியிருக்கா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரியலையா அவருக்கு, நேரடியா நம்மளே போயிடுவோம் அப்படின்னு விட்டு தான் புலி மேல ஏறி வர்றார். பிரசித்தமான கதை அது. புலி மேல உட்காந்துட்டு ஒரு பாம்பு அதுக்கு கடிஞ்சானா போட்டு பிடிச்சிட்டு சிஷியாலாம் வரா. இந்த குழந்தை இருக்கே முக்தாபாய் சின்னது, ஆனா ஞான பழம், அது சொல்றது அண்ணா அவர் திமிரு காட்டுறா நம்ம விடப்படாது. ஞானிகள்னா எல்லாம் சோசோன்னு இருப்பான்னு நினைச்சக்கூடாது. விவேகானந்தர் இருந்தார், அவர் வேற விதம் இல்லையா, வெஸ்ட்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வரபோது போட்டில் கப்பலில் ஒரு வெள்ளக்காரன் பாதிரி ரொம்ப ஹிந்து மதத்தை திட்டினார். பைபிளை பற்றி பேசினா இவர் பைபிளை பற்றி அவரை விட அதிகமாக புரிஞ்சுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து ஒன்றுமே பேச முடியாமல் ஆயிடுது. லாஸ்டில் கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பித்தார். விவேகானந்தர் சொன்னார், டக்கில் நீயும் நானும் தனியாக தான் இருக்கும், எடுத்து வெளியில் போட்டுடுவேன், ஒருத்தருக்கு தெரியாது, பேச்சு பேசாது. சில பேர்கிட்ட அதுதான் நடக்கும், பகவானே சொல்லுவார், அது சில பேரோட அடிதான் நடக்கும், என்ன பண்றது, அவன் அப்படிதான் அப்படிதான் அனுகிரகம் பண்ண முடியும் அவளுக்கு. மலை மேல ஒரு குழந்தை ரொம்ப குறும்பு காட்டுச்சு, பகவான் பார்த்தார், பொய்ய சொல்றது, திருடுறது எல்லாம் பண்றது, இது என்ன பண்ணணும், அடிக்கணுமா வேண்டாமான்னு பகவானே சிந்தை பண்ணாராம். அப்புறம் பகவான் அடிச்சாதான் உருப்பிடுவான்னு ஒன்று கொடுத்து, பகவான் லைஃப்ல அடிச்சிருக்கிற ஒரே ஒரு குழந்தை அது. மலை மேலேருந்து ஒரு பையன் ரொம்ப திருடுறான், பொய்ய சொல்றான்னு பழிச்சிடணும். அந்த மாதிரி இந்த சாங்குதேவர் வந்திருக்கார், இந்த குழந்தை சொல்லித்தான் அண்ணா அவர் புலிய மேல ஏறி ரொம்ப தான் காட்டின்னு வர்றாரு, நம்ம இப்படி விடப்படாதேன்னு. ஒரு குட்டிச்சமர் இருக்கு, உடஞ்ச வால், அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கா, அது நடந்துதான் ஆகாசமா டர்னு போச்சு. சமர் வரத பார்த்த உடனே புலி இவரை கீழே தள்ளி விட்டு ஓடி போயிடுச்சு. இப்படின்னு கதை, இது கதையா இருக்குமா ஒரிஜினலா இருக்குமா வாஸ்தவமா, இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு அட்லீஸ்ட் நம்ம இப்ப அந்த மகான்களை எல்லாம் மனசுல நினைக்கிறோமோ இல்லையோ, அதுவே பெரிய விஷயம். அதோட பாவம் கதைங்கிறது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேப்சூல் ஃபார்ம், அவ்வளவுதான். அந்த சாங்குதேவர் வந்து அப்புறம் ஞானேஸ்வரருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றத ஞானேஸ்வரர் என்ன பண்றாருன்னா, அவர் நமஸ்காரம் பண்ணி இந்த குழந்தை இருக்கோ இல்லையோ முக்தாபாய், அதை எடுத்து இவர் மடியில் உட்கார வைக்கிறார். ரொம்ப ஸ்வீட் ரிலேஷன்ஷிப், ஞானம்னா அவ்வளவு ஸ்வீட். அது அந்த முக்தாபாய் எடுத்து இவர் மடியில் உட்கார வச்சு சொல்ற, இவன் உனக்கு உபதேசம் பண்ணுவாங்க. 1200 வருஷம் வயசானவர் 5 வயசு குழந்தைகிட்ட உபதேசத்தை கேட்கிறார். அவ என்ன பெரிசா உபதேசம் பண்ணினா, இவ்வளவு சித்தி உள்ளவர்கிட்டனாக்க சும்மா இருந்தா அவ்வளவுதான். உபதேசம் பண்ணதோட சார என்னதுன்னா, சும்மா இரு அப்படின்னா. பகவான் சொல்றார், ஜென்ம ஜென்மங்களா கர்மா பண்ணி 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 களைச்சு போயிருக்கிற ஜீவன் கிட்ட திருப்பி இதை பண்ணு அதை பண்ணுன்னு யாரு சொல்றான்னு, அவன் குரு இல்ல, அவன் ஐதர் யமன் இல்லாட்டா பிரம்மா. யாரு சும்மா இருன்னு கர்மாவிலேருந்து ரிலீஸ் பண்றானோ அவன்தான் குரு. அந்த முக்தாபாய் உபதேசம் பண்ணதோட இந்த சாங்குதேவுக்கு அந்த குழந்தை வந்து அம்பாள், அம்பாள்னு பாவம். ஆனா குரு சிஷ்ய கிட்ட எப்படி இருப்பாருன்னா, சிஷ்ய எப்ப பார்த்தாலும் ஒக்கல்ல எடுத்து நடப்புறான், அல்ல குருவ. சிஷ்யர் அவர் 1200 வயசு சிஷ்யர், இந்த 5 வயசு குருவை எப்ப பார்த்தாலும் ஒக்கல்ல எடுத்துட்டு வாயில ஊட்டி விட்டு, இந்த நிவர்த்திநாத் சமாதிய முதல்ல ஞானேஸ்வரர் சமாதி, அது நிவர்த்திநாதே கொண்டு போய் உட்கார வைக்கிறார். ஞானத்தோட பலம் பாருங்க, ஞானேஸ்வரர் சொல்றாரு, எனக்கு டைம் ஆயிடுத்து அண்ணா, நான் அப்படியே சமாதி ஜீவ சமாதி இருக்குன்னு அண்ணாவே பிடிச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். அது வேற நமக்கு அந்த கதைக்கு போல இப்போ. அதுக்கப்புறம் நிவர்த்திநாத் திரையம்பகேஸ்வர்ல ஜோதிர்லிங்க தரிசனத்துக்கு போனோம் ஒரு 6-8 வருஷம் முன்னாடி. திரையம்பகேஸ்வரர் சந்நிதியில் இருக்கிற போது சும்மா ஒரு காரணம் இல்லாம ஒரு பக்கம் நடந்தேன், நடந்து போய் கொஞ்ச தூரம் போனா யாரும் சொன்னா இங்கதான் நிவர்த்திநாதர் சமாதி இருக்கு தெரியாதான், எதிர்ச்சியா போனேன். நிவர்த்திநாதர் சமாதி அங்க இருக்கு. அப்புறம் சோபானதேவ் ஒரு சமாதி இருக்கு. சோபானதேவ் சமாதி அர்த்த அதுக்கு முன்னாடி சாங்குதேவர் வேண்டிக்கிறார். என்ன வேண்டினார்னா, தனக்கு அதுக்கு முன்னாடி சமாதி ஆகணும்னு வேண்டிக்கிறார். 1200 வருஷம் வாழறதுக்கு ஆயுசு இருந்தவர், இந்த முக்தாபாயும் போயிடுவார், ஆனா அவ போறது பாக்குறதுக்கு தனக்கு சக்தி இல்லைன்னு முன்னாடியே அவர் சமாதி எடுத்துன்னு விட்டாருன்னு கதை. அந்த சாங்குதேவருக்கு அவ்வளவு சித்தர், அந்த சித்தருக்கு என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை உணர்த்துறதுக்கு ஒரு 5 வயசு குழந்தை தேவைப்பட்டது. ஞானம்ங்கிறது இயல்பானது, நேச்சுரலானது, ஏதாவது மேஜிக் பண்ணி ட்ரிக் பண்ணி மெத்தட் பண்ணி கிடைக்க வேண்டியது இல்லை, அது குரு காட்டி கொடுத்தா அப்படின்னு பிடிச்சு அது நீ முடிஞ்சு போச்சு. அந்த எது உனக்குள்ள நித்திய சித்தமா இருக்கிற பொருளோ அதை தேர்ந்து இரு, அதுவே நீ என்று இரு, சும்மா இரு. அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்தவனுக்கு இந்த சித்திகள் எல்லாம் சொப்பனமார் சித்திகளே. நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ. சொப்பனத்துல என்னெல்லாம் தான் பார்த்தோமானாலும் முழிச்சுண்டா சொப்பனத்துல பார்த்ததுக்கு எதுக்காவது விலை இருக்கும்? ஒண்ணுமே விலை இல்லை, என்னதான் நடக்கட்டும் விலை இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாகிரத்தும் அது போலதான் சொல்றதுக்காக நாம சொப்பனத்தை உதாரணம் சொல்றோம். சரிக்கு பார்த்தா ஸ்பிரிச்சுவலி இஃப் யூ அப்சர்வ், ட்ரீம் இஸ் மச் மோர் ரியல் தேன் ஜாகிரத். ஸ்பிரிச்சுவலி, நாட் ஃபேக்சுவலி. அதானது ஜாகிரத்துல என்னெல்லாமோ நடக்கிறது நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, நம்மளுக்கு பர்சனலி நம்மளை ஹர்ட் பண்ணாதான் அஃபெக்ட் பண்ணும், ஆனா ட்ரீம்ல நடக்கிறதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அது மாதிரி மந்திரோபதேசம் முதலான விஷயங்கள்லாம் சொப்பனத்துல கிடைக்கிறது இட் இஸ் மோர் பவர்ஃபுல். நிறைய மகான்கள்கிட்ட உபதேசம் வாங்கின வாழ்க்கெல்லாம் வெளியில உபதேசம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சொப்பனத்துல கிடைச்சிருக்கும். சொப்பனத்துல பகவானோட தரிசனம் கிடைக்கிறது, இதெல்லாமே ஜாகிரத்து மாதிரியே தான், ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மாத்திரம் ஜாகிரத்து சொப்பனம்ங்கிற ஒரு பார்டரே கிடையாது. ஜாகிரத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அவ்வளவு வேல்யூ சொப்பனத்துக்கும் இருக்கு ஸ்பிரிச்சுவலி. ஆனா இது ரெண்டு ஒரே கோஷ்டிக்குள்ள ஒரே கோணத்துக்குள்ளதான் இருக்கு. முழிச்சின்றவனுக்கு சொப்பனமும் உண்மை இல்லை, ஜாகிரத்தும் உண்மை இல்லை. நிதிரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ, உண்மை நின்று பொய்மை தீர்ந்தார். அதுதானோட வார்த்தை சிவபுராணத்துல வருது. திருவாச்சகத்துல பொய் தீர்ந்து மெய்யானார் அப்படின்னு, பொய் தீர்ந்து மெய்யானார், மெய்ய உணர்றது அப்படின்னு நடந்துடும். ஆனா இந்த பொய் தீர்ந்து போறதுக்கு தான் காலமாகும். திருப்பி திருப்பி ஏன் சிரவணம் பண்ண வேண்டி இருக்குன்னா, திருப்பி நிறைய இல்லூஷன்ஸ் நமக்குள்ள இருக்கு, இதுல இருக்கோ அதுல இருக்கோ அப்படி இருக்கோ அப்படி இருக்கோ. இந்த பொய்மை தீரறதுக்கு தான் திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி விசாரம் பண்ணி, ஸ்வரூபத்தை தவிர எதுலேயுமே எதுவும் இல்லைங்கிற டீப்பஸ்ட் கன்விக்ஷன், அந்த கன்விக்ஷன் வர்றதுக்கு தான் பொய்மை தீர்ந்து மெய்யானார். பொய்மை தீர்ந்து தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்து இரு நீ. இந்த லாஸ்ட் லைன் எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ, அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சல அக்ஷர்மணமாலை. இங்க பகவான் திருப்பி அதே வார்த்தையை உபயோகப்படுத்துறது, தியங்குவரோ அவ வந்து பிரமிப்பாளோ, அவ வந்து சஃபர் பண்ணுவாளோ, துன்பத்தை அடைவாளோ. துன்பத்துக்கு மூல காரணம் என்ன? பொய்மை. பொய்மைக்கு பூரா மூல காரணம் என்ன? அகங்காரம். அதனால பகவான் ஆத்ம வித்யா கீர்த்தனத்துல பொய்மாய் பொய்மையார் நினைவணுவும் உய்யாது ஒடுக்கிடவே, வெய்யார் இதய வெளி வெய்யோன் ஸ்வயம் ஆன்மா விளங்குமே, இருள் அடங்குமே இடர் ஒடுங்குமே இன்பம் பொங்குமே ஐயே அதிசுலபம் ஆத்ம வித்தே. அதுல ஐயங்கார் ஐயர் செட்டியார் அப்படி எல்லாம் சொல்ற மாதிரி இந்த ஈகோக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி பகவான் கொடுத்து, பொய்மையார். அவர் யாருன்னா பொய்மையார், அவர் வாஸ்தவம் இல்லை, ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பர்சன். எத்தனை ஜென்மாவா தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு, கஷ்டப்படுத்தின் இருக்காரு நம்மள. பொய்மையார் நினைவணுவும் உய்யாது ஒடுக்கிடவே. இந்த அகங்காரம் கொஞ்சம் கூட சிறிது கூட நஞ்சு மிஞ்சினா கஷ்டம் இல்லையா? அதனால் நினைவணுவும் உய்யாது ஒடுக்கிடவே, அது நிச்சயமா போகணும். அதனால பொய் தீர்ந்துனா தி ஈகோ டிசப்பியரிங், தி ஈகோ ஹேஸ் டு டிசப்பியர், தி ஐ தாட் ஹேஸ் டு சப்சைட் இன் தி சோர்ஸ். யூ ஹாவ் டு ரெக்கக்னைஸ் தட் நத்திங் அப்பார்ட் ஃப்ரம் தி செல்ஃப் இஸ் ரியல். அந்த கன்விக்ஷன் வருது, அந்த பொய் தீர்ந்து தீர்ந்தார் தியங்கு வரோ, திருப்பியும் அவளுக்கு சஃபரிங் வருமா? சஃபரிங் இஸ் தேர் இன் த வேர்ல்ட், ஆனால் த மொமெண்ட் யுவர் இல்லூஷன் இஸ் டேக்கன் ஆஃப், இக்னரன்ஸ் இஸ் ரிமூவ்ட், அஜ்ஞானம் போயிடுதானா, பேர்த்தெடுத்து. வேதாந்த என்ன பண்றதுன்னா வேரோட பேர்த்தெடுத்து விடுறது. பித்யதே ஹிருதய கிரந்தி, சித்தியந்தே சர்வ சம்சயாக, சீயந்தே சாஸ்ய கர்மாணி, திருஷ்டையேவ ஆத்மனீஸ்வரே தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த வஸ்துவை பார்த்த பேர்த்தெடுத்து விடுறது வேரோட. அந்த அகங்காரம்ங்கிறது ஜீவ கல்பனைங்கிறது எங்க இருக்கு? அகண்டமான நம்ம ஸ்வரூபத்தை மறந்ததுனால பொய்யான இந்த அகங்காரம் உண்மைன்னு தோன்றது. அந்த உண்மைங்கிற பிரமை விலக தியங்கு வரும், திருப்பியும் இந்த சஃபரிங் அவளுக்கு வருமா, கஷ்டம் வருமா, தேர்ந்து இரு நீ. இது ரெண்டு வார்த்தை அக்ஷரமண மாலையில வரும். தியக்கம் தீர்த்து அருள் அருணாச்சல, தேர்ந்து இரு, அது தேர்ந்திராது. இதுக்கு முன்னாடி பாட்டுல தேர்ந்திராதுன்னு வந்தது. இந்த பிரத்யபிஜான சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை, அதுக்கு பகவான் உபயோகப்படுத்துற ஒரு தமிழ் வார்த்தை தேர்ந்திருத்தல், தெளிவுற்று இருத்தல். இருத்தல் ஒரு செப்பரேட் கர்மா இல்ல, தெளிவு வரபோதே நாம அது இருந்தாச்சு. அமரர்து அதுவா அமராமல் அப்படின்னோமோ இல்லையோ, அந்த அமரர்து அதுவா இருக்கிறது, ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இல்ல. தி மொமெண்ட் இக்னரன்ஸ் இஸ் ரிமூவ்ட், இக்னரன்ஸ் இஸ் டேக்கன் ஆஃப், வாட் ரிமைன்ஸ் இஸ் அபைடன்ஸ் இன் தி செல்ஃப். அபைடன்ஸ் இஸ் நாட் எ செப்பரேட் ஆக்ஷன். The very nature of the self is unmai nilai. And the unmai nilai nindru poyimai theerndu unmai nilai nindru poyimai theerndar thiyangu varu. Idu rendu vishayam. Sampradayama vedanthathila poyimaiya eduthuta unmai prakashikkumnu onnu. இன்னொன்னு வந்து உண்மையை நீ கிரகிச்சுட்டேன்னா பொய்மை தானாவே விலகும், லைட் வந்தா இருட்டு போகும். ஸ்வரூபத்தை நீ, பகவான் எப்பவுமே இந்த ரெண்டாமத்தையே பிடிச்சுக்கும். பகவான் எப்பவுமே நீ இருக்கேன்னு தெரியறதோ இல்லையோ அதை பார்த்துக்கும். நான் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, அது இல்லைன்னு தள்ளறது ஒரு வழி. பகவான் எப்பவுமே டைரக்டா இந்த அகம்ங்கிறது உனக்கு நல்லா தெரியறது இல்லையா, இருக்கேன் நான், இருக்கேன் நான்ங்கிற அந்த உணர்வு இருப்பு நன்னா பிரகாசிச்சுட்டே இருக்கு. குரு அதை காட்டி கொடுக்கறதுக்கு தான் குரு. அது உனக்கு தேர்ந்து இரு, அதை தெளிவுற்று அந்த உணர்வு மட்டுமா அதை நாடி அதுலேயே இருந்து 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 அந்த அஸ்மி இருப்பு அந்த இருப்புல இருந்து இருந்து பழகு. அதுவாவே இருந்து பழகு. அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? அகத்துல இருக்கிற அந்த தியக்கம் தீர்ந்துடும், அந்த குறை நகர்ந்துடும். அந்த குறை வரத்துக்கு காரணமே சித்தம் ஹிருதயத்துல இருக்காம சர்ஃபஸுக்கு வரதுதான் குறை. ஹிருதயத்தை விட்டு வெளியில வந்து விடுத்துனா யூ ஐடென்டிஃபை வித் த மைண்ட், யூ ஐடென்டிஃபை வித் த பாடி, அண்ட் த வேர்ல்டு பிகம்ஸ் ரியல். ஹிருதயத்துக்கு திருப்பி போயிடுத்தானா அங்க உடம்பு மனசு இதோட எந்த தொல்லையும் இல்லை. அதனால ஹிருதயஸ்தானத்துல இருந்துட்டே இரு. அப்படி இருந்தால் இந்த தியக்கம், இந்த சஃபரிங், இந்த துன்பம், இந்த குறை இருக்காது. அதை விட்டு வெளியில வந்தா, சென்டரை விட்டு வெளியில வந்தா குறை வந்து தானாவே வந்துடும். அது இன்னொரு விதத்துல பகவான் சொல்றது செய்வினை சுடும் அப்படிங்கிறது. சையன தள்ளிர் செய்வினை சுடும் அலால் உய்வகை ஏதுரை அருணாச்சல. ஹே அருணாச்சல, அந்த சென்டர்ல நிக்கிறத தவிர எனக்கு உய்வகை என்ன இருக்கு, எனக்கு தப்பிச்சுக்க வழி என்ன இருக்கு? அங்கேந்து நீ மட்டும் என்னை பிடிச்சு வெளியில தள்ளி விட்டேனா, இதோ இருக்கு, உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, குடும்பம் இருக்கு, உலகம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் யாராலும் இல்லாம பண்ண முடியும். இது எல்லாம் வந்து பிடிச்சுக்கும், எல்லாம் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். ஜிவி சுப்பராமையா குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறார். வைஃப் செத்து போயிட்டா, குழந்தை செத்து போயிடுத்து, நிறைய கஷ்டங்கள். அந்த துன்பத்தை எல்லாம் வந்து பகவான்கிட்ட சொல்லி 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 அழறார். அப்ப பகவான் அவர்கிட்ட ரொம்ப அன்பா அவர்கிட்ட கேக்குறது, ஆமா கஷ்டம் இருக்கு, உனக்கு ஏன் என்ன மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு கேக்குறது. அவர்கிட்ட ரொம்ப சர்வச பகவான் யாரையுமே தன்னிலேருந்து அந்நியம்னே நினைச்சுக்கல, தனக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைச்சுக்கல. ரொம்ப சாதாரணமா அவர்கிட்ட உனக்கு ஏன் என்ன மாதிரி இருக்கப்படாது அப்படின்னு கேக்குறது. அவர் ஒரே அசந்து போய், பகவானே உங்களை மாதிரி நாங்க எப்படி இருக்கிறது, ஏன் இருக்கப்படாது, எனக்கும் தான் எவ்வளவு கஷ்டம் இருந்ததுன்னு மலையில தனக்கு ஃபேக்சுவலா பகவான் சொல்றது, ஒரு கம்ப்ளைண்டா சொல்லல. மலையில யாரெல்லாம் தனக்கு கஷ்டம் கொடுத்தா, எப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருந்தது, தானும் எத்தனையோ வாட்டி திருவண்ணாமலையை விட்டே ஓடி போயிடுறேன்னு பார்த்தேன்லாம் சொல்றது பகவான். இந்த கஷ்டங்கள்லாம் தாங்கிக்க முடியாம திருவண்ணாமலையை விட்டு கிளம்பி விடலாம்னு ரெண்டு மூணு தடவை பார்த்தேன். ஆனா யாரெல்லாமோ என்னை பிடிச்சுன்னு வந்து திருப்பி திருப்பி கொண்டு வந்து உட்கார வச்சா, இன்னமும் ஓடி போயிடலாம்னு பார்த்தா வெளியில யாரெல்லாமோ பிடிச்சிக்க ரெடியா நின்னா. சில ஆசிரமங்கள்லாம் சொன்னா, சுவாமி நீங்க அங்கேருந்து வளரணும்னா எங்க ஆசிரமத்துக்கு வந்துடுங்கண்ணா. பகவான் சொல்லிட்டு அதுக்கு போறதை விட தேவையில்லை, இங்கேயே உட்கார்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறது. பகவான் எப்படி முடிக்கிறதுனா, ஸ்கந்தாசிரமத்துல ஒரு சின்ன ஆசிரமம் மாதிரி வந்துடுத்து, சின்னதா தான், அம்மா வந்து சமையல் ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் அங்கேயே சில பேருக்கு பொறாம சண்டையெல்லாம் வந்துடுத்து, எனக்கு உனக்குங்கிற அதெல்லாம் வந்துடுத்து. அதுவே பகவான் பிடிக்கல. அப்போ பகவான் சொல்றாரு, அதுலேருந்து தப்பிச்சுக்கணும்னு நான் பார்த்தேன், ஆனா அதோட விளைவு என்னன்னா அதை விட 10 மடங்கு பெரிய ஒரு ஆசிரமம் கீழே வந்துடுத்து அப்படின்னு. இது சொல்லி ஒரு மகா வாக்கியம் மாதிரி பகவான் சொல்றது. சோ நெவர் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் டெஸ்டினி. பிராரப்தத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கே பார்க்காதேப்பா. எது இருக்கோ அதுல இருந்து தப்பிச்சுக்க என்ன வழி அப்படின்னா, இந்த அனுபவிக்கிற நான் யாருன்னு பார்த்து தன் ஸ்வரூபத்தை உணர்ந்து, ஸ்வரூபத்துல இருந்து அதோட அந்த சுதந்திர தன்மையை ஒத்துண்டு ஃப்ரீயாகணுமே தவிர வெளியில மாத்தி மறைச்சு எல்லாம் தப்பிச்சுக்கலாம் பார்க்காது. இது ஒன்ன மாத்திர இனி ஒன்று வரும், ஒன்ன மாத்திர இன்னொரு ப்ராப்ளம் வரும். அல்டிமேட்டா இந்த உடம்பை எங்க கொண்டு போட முடியும் இல்லையா, அதோட பிராரப்தம் கஷ்டமே இருக்கே. அதனால எந்த இதுலயும் பாதிக்காம இருக்கணும்னா அந்த ஹிருதயஸ்தானத்தை விட்டு வெளியில வராம இருக்கிற வித்தையை கத்துக்கும். அந்த வித்தையினாலதான் தப்பிச்சுக்க முடியுமே தவிர உலகத்துல மாத்தி மறைச்சு தப்பிச்சுக்கவே முடியாது. இங்க அல்டிமேட்டா எல்லாம் அழிஞ்சு போக போறது, துன்பம் கொடுக்க போறது, துக்கம் கொடுக்க போறது, ஒன்னும் நித்தியமா நிற்க போறது இல்ல. இதுதான் இதோட சுபாவம், இயற்கை. பகவானே கீதையில சொல்ற அனித்யம் அசுகம் லோகம். இது இந்த சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரனே சொல்ற, இதுல மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குங்கிறார். இது அனித்யம், இது அசுகம், இது என்ன பண்ணணும், இமம் பிராப்ய பஜஸ்வாம். இதுல மனசை விடாத, நீ எங்கிட்ட மனசை விடு, இதுல மனசை விட்டு, இது அனித்தியம் தான், இது அசுகம் தான், இதுல துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. யாருமே இங்க நித்தியமா சுகமா இருந்தவாள்லாம் கிடையாது. சுகமா இருக்காளே நம்ம யாரையாவது சுட்டி காட்டுவோம், ஐதர் அவளை போய் என்கொயர் பண்ண, இல்லட்டா கொஞ்ச நாளை கூட பார்த்துட்டு. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நீங்க அது இது சொல்றீங்க, நான் ரொம்ப சுகமா தான் இருந்திருக்கேன் லைஃப்ல, எனக்கு மனசு கஷ்டமே வந்தது கிடையாது, சந்தோஷமா. நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம், அப்படி கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு. ஆனா சாதாரணமா பழக்கத்துல பாக்குறது என்னன்னா, It is only a question of time. You are in the queue. அவ்வளவுதான் அப்படின்னு. அடுத்த நாளை காத்தால வந்து அவர்கிட்ட சொல்றார், நீங்க நேத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னீள், யூ ஆர் இந்த கியூன்னு சொன்னீள், ராத்திரி எல்லாம் தூங்கவே முடியல, ஒரே மனசுக்கு கஷ்டமா. அவ்வளவுதான் இந்த தைரியம் எல்லாம் எவ்வளவு நேரத்துக்குன்னா, ஒரு வார்த்தை போறோம் எல்லாத்தையும் நிலகுலைக்கிறதுக்கு, ஒரு வேர்டு விழுந்தா போறோம் ஆச்சு, தைரியம் எல்லாம் போச்சு, எல்லாம் சோர்ந்து போச்சு. இவ்வளவுதான் நம்மளோட உலகத்துல இருக்கிற வாழ்க்கை இல்லையா. அதனால இங்க சாந்தி வேணுமானால், ஆனந்தம் வேணுமானால், ஆத்மனா விந்ததே வீரியம், ஆத்மாவிலேந்தான் வரும். வித்யையா விந்ததே அமிர்தம், அதாம வெளியில எங்கேருந்தும் கிடைக்காது. அதனால அந்த உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் மகா வாக்கியம். இதெல்லாம் உள்ளது 40ல் ஒவ்வொரு பாட்டும் லாஸ்ட் லைன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் லைன் எல்லாமே பகவான் வந்து ஒரு உபதேசமாவே தான் முடிக்கும். லாஸ்ட் சண்டையிடல் மாயை சழக்கு ஒழிக எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஒருவனும் அனைவர் அனுபூதி உண்மையால், இந்த ஆத்மா அனைவர் அனுபூதி உண்மையால், அதுவே தானாய் அமர்வதால். எந்த பாட்டை வேணா பாருங்க, முடியறது வந்து ஒரு பெரிய உபதேசத்தோட தான் ஒவ்வொரு பாட்டும் முடியும். அது மாதிரி இந்த பாட்டும் பொய்மை தீர்ந்தார், உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார். அப்படி அந்த கம்ப்ரஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்க அந்த வஸ்துவை இந்த பாட்டுல, உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்து இரு நீ. அந்த லைன் மாத்திரம் போறோம், இது திருப்பி திருப்பி சொல்லணும். உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார், பொய்மை நிறைய இருக்கு நம்ம கிட்ட, பொய்மையை அடிச்சு விரட்ட முடியாது. உண்மை நிலை நின்னா பொய்மை தானாவே பொய்க்கும். உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்து இரு நீ. அந்த வஸ்துவை தேர்ந்து அதுல பிரத்யபிக்ஞ வந்து அதுவா இருந்து பழகு, தேர்ந்து இரு நீ அப்படின்னு பகவான் அந்த உபதேசத்தை பூர்த்தி பண்றது. அதனால அந்த சித்திங்கிறதுல மனசை விட்டுவிடாதே. சித்திகள் எல்லாமே பிரமிப்புதான். நமக்கு பூர்ணத்துவத்துக்கு சித்தினா அடையல்னு பொருள், டு பி அட்டைன்டு. நீ பூர்ணமா இருக்கிறதுக்கு ஒரு அட்டைன்மெண்டும் தேவையில்லை, நீ பூர்ணம் அவ்வளவுதான். நீ ஏதாவது அடைஞ்சு பூர்ணமாக முடியாது, எதையாவது ஆட் பண்ணின்னு பூர்ணமாக முடியாது, எதையாவது விலக்கி பூர்ணமாக முடியாது, நீ பூர்ணம். அந்த பூர்ணத்துவத்துல எதையும் ஆட் பண்ணவோ எடுக்கவோ முடியாது. இந்த வெளியிலேருந்து வரதெல்லாம் சித்தி, அது பிரமிப்பு. அதுல மனசை விடாதே, சொப்பனம் போல உன்னுடைய இயல்பாய் உள்ள நிலையை ஒத்துண்டு அந்த பூர்ண நிலை குலையாம இரு. தொடர்ந்து நாளைக்கு பார்க்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மமாத்மா பவசி துமேவ ததோ ந வாச்சியம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம்.